அப்படியே தான் சார் இருக்கேளா,
ஆ
அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பிச்சுக்கலாம் சார்.
வேதாந்த லக்ஷ்மணமுனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம தரதீர்வபங்கராஜம் த்ரயந்த யுக்ம கிருத பௌரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபந்தியே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனி கருணார்த்த வேதாந்த யுக்ம ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோர்ப்பித ஸ்வாத்மஹாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனி மதுரம் சம்சயே தேசிகேந்திரம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் தேவாதிநாத கமலாவிருத நேச பூர்வாம் தீப்தாந்தராம் வகுலபூஷண நாத முக்யை ராமானுஜ பிரபுதி விபூஷிதாக்ராம் கோத்ரீம் ஜகந்தி குரு பங்கி மஹம் பிரபத்யே. நம்முடைய பகவத் ராமானுஜ சித்தாந்தம் என்று உயர்வாக கொண்டாடப்படுகிறதான இந்த பிரபத்தி சம்பிரதாயம் என்னும் இந்த சத் சம்பிரதாயத்தினுடைய உயர்ந்த ஆச்சாரிய பரம்பரையை பெருமாள் தொடக்கமாக ஸ்ரீபாஷ்யகாரர் பர்யந்தமாக ரொம்ப விசேஷமாக எல்லாரும் ஆனந்தமாக அனுபவிச்சுண்டு வந்தோம். பாஷ்யகாரருடைய மகாபிரபாவம் இன்றளவும் பாஷ்யகாரருடைய திருநாமத்தினாலேயே பகவத் ராமானுஜ சித்தாந்தம் என்றே கொண்டாடப்பட்டு எந்த பாஷ்யக்காரர் தான் நமக்கெல்லாம் பேரு, அவரே நமக்கு புருஷார்த்தம், பேரொன்று மற்றில்லை, பாஷ்யக்காரரை தவிர நமக்கு புருஷார்த்தம் இல்லை, பாஷ்யக்காரருடைய திருவடியே நமக்கு சகல புருஷார்த்தங்களையும் தரும் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் அனுகல்பூத முரபித்பதம் சதாம் அஜஹத்ரி வர்க்கம் அபவர்க்க வைபவம் என்று யதராஜ சப்ததியிலே சுவாமி தேசிகன் சாதித்தபடி பெருமாள் திருவடியும் கூட இரண்டாம் பட்சமாய் முதல் லட்சியமாக இருக்கக்கூடியது பாஷ்யக்காரருடைய சரணாரவிந்தங்கள் தான் என்று அப்படி எல்லாம் பாஷ்யக்காரரிடத்திலே அன்வயிப்பதாக இருக்கும் நம்முடைய சம்பிரதாயத்திலே பாஷ்யக்காரருக்கு பிறகு எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் அவதரித்து இப்பேற்பட்ட ஆச்சாரியர்களால்தான் நம்ம சம்பிரதாயத்திலே இவ்வளவு ஒரு பெருமையும் இவ்வளவு ஒரு விசேஷமும் இருக்கு என்று எல்லாரும் ஸ்லாகிக்கும்படியாக உலகமெல்லாம் இன்றைக்கு ஏன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்றால் ஒரு விலட்சணமான சம்பிரதாயம், ரொம்ப உயர்ந்த சம்பிரதாயம், பாரத தேசத்திலேயே நடையாடுகின்றதான வேதாந்தங்களிலே ராமானுஜ சம்பிரதாயம் அதுவும் ஒரு தனிப்பட்ட பெருமையுடையது என்று ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால், அப்படி உயர்ந்த ஞானமும் வைராக்கியமும் அனுஷ்டானமும் பக்தியும் ஒரு தலை சிறந்த நிலைக்களமாக இருந்த மகான்கள் அவதரித்ததுனால தான் இந்த சம்பிரதாயத்துக்கு இவ்வளவு ஏத்தம் இன்றைக்கும் நடையாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய ராமானுஜ சித்தாந்தத்துக்கு இருக்கிற ஒரு ஒரு தனி மதிப்பு எந்த சம்பிரதாயத்தை விட உயர்ந்தது. பாரத தேசத்திலே இன்றைக்கு இருக்கும் எத்தனையோ மதங்களிலே ராமானுஜ சித்தாந்தம் என்றால் அது ஒரு தனி மதிப்பு, அது ஒரு பரிசுத்தமான பெருமை உடையது என்று எல்லாரும் ஒப்புக்கொள்ளும்படியாக இன்னைக்கும் இருக்கிறது. இதனால் அந்த பாஷ்யக்காரருடையதான சித்தாந்தத்தை எப்படியாக்கும் பாஷ்யக்காரர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவத்தை, அதுவும் பரிசுத்தமான ஸ்ரீ வைஷ்ணவத்வத்தை, அதுவும் எப்பேற்பட்டதுன்னா பகவானுக்கு ஒரு பதிவிரத்தை போலே நாம் பகவானை தவிர வேற ஒரு ஒரு விஷயத்தையும் உயர்த்தியாக ஒரு தெய்வத்தையும் உயர்த்தியாக நினைப்பதில்லை என்ற இந்த ஒரு கொள்கையை நாம் எப்படி கடைபிடித்து பகவானுடைய சரணாரவிந்தங்கள் தான் நமக்கு உபாயம், பெருமாள் தான் நம்ம ரட்சிக்க முடியும் என்று எப்படி ஒரு பதிவிரதையானவள் எல்லாம் தனக்கு தன்னுடைய பர்த்தா தான் என்று இருப்பாளோ, எல்லாம் தனக்கு தன்னுடைய காப்பெல்லாம் பர்த்தா தான், தன்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் தன்னுடைய கணவன் தான், தன்னுடைய நினைவெல்லாம் தன்னுடைய கணவன் தான் என்று இருப்பாளோ, அதுபோல ஒரு பரிசுத்தமான சம்பிரதாயத்தை நம்முடைய பாஷ்யக்காரர் நமக்கெல்லாம் நன்னாக காட்டி கொடுத்து அவர் காட்டி கொடுத்தது எந்த விஷயமும் நவீனம் இல்லை. அதான் அங்கே முக்கியம். அது அவர் சொல்லி கொடுத்த சித்தாந்தம் எந்த விஷயமும் ஒரு வரி கூட புது விஷயம் கிடையாது. ஆனால் பெரியவர்கள் அனுஷ்டிச்சு தாங்கள் உபதேசித்து வந்ததை பாஷ்யக்காரரை ஒரு திவ்ய பிரபாவம் பல்லாயிரம் பேர்களை அவரிடத்திலே ஈர்த்து அவர் சொல்லும் உபதேசங்களை கேட்டு அவர் அவரையே எல்லாமாக உயர்ந்த ஆச்சாரியராக கொள்ளும்படியாக பண்ணித்து, அதுதான் பாஷ்யக்காரருடைய ஒரு பெருமை. பாஷ்யக்காரர் எதையும் புதுசாக சொன்னார்னா அது புதுசாக சொன்னது சரியா ஒத்துக்க முடியாது. ஏன்னா நம்முடைய சித்தாந்தம் வைதிக சித்தாந்தம், வேதமானது ரொம்ப எத்தனையோ யுகங்களாக எத்தனையோ சிருஷ்டியிலே முன் சிருஷ்டியிலே முன் சிருஷ்டியிலே எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் அது. அதனால அப்பேற்பட்ட அனாதியான சனாதனமான தர்மத்தை தான் பாஷ்யக்காரர் உபதேசிப்பாரே ஒழிய தன்னுடைய புத்தியினாலே தன் மனசுல ஒரு புது விஷயம் பட்டது என்று ஒரு தர்க்கித்து கொண்டு ஒரு ஒரு ஆலோசனை பண்ணி சொல்லக்கூடியவர் கிடையாது. அதனால தான் நம்ம சம்பிரதாயத்துக்கு என்ன ஏற்றம் என்னால், இது அது எப்படி பெருமாள் அனாதியாக கடைபிடித்து வரக்கூடியதான உலகத்திற்கு உபதேசித்து வரக்கூடியதான சாஸ்திரமான வேதத்தை அடிப்படையாக கொண்டு வேதம் சொன்னதையே சொன்னது சில சமயங்களிலே மறைந்து மறைந்து போகிறது, அதை மீண்டும் பிரகாசப்படுத்துறது. இப்படி பிரகாசப்படுத்துறதுக்கு தான் பெருமாளும் ஆச்சாரியர்களாக அவதரிக்கிறார். அப்படி ஒரு பகவத் அம்சத்தோடே அவதரித்த ஸ்ரீபாஷ்யகாரர் சொல்லிக் கொடுத்த இந்த உயர்ந்த சித்தாந்தத்திலே பாஷ்யகாரருக்கு பிறகு எப்படி நம்ம சம்பிரதாயம் பரவித்து எப்படி ரட்சிக்கப்பட்டது, எப்பேற்பட்ட மகான்கள் ஆச்சாரியர்களாக இருந்து நம்ம சம்பிரதாயத்தை இன்னளவும் காப்பாற்றி கொடுத்துருக்கா என்றதான ஒரு ரொம்ப ஒரு விலட்சணமான ஒரு சிறப்பான விஷயங்களை இனிமேல் பார்க்க போகிறோம். பாஷ்யக்காரர் இந்த கலியுகத்திலே எப்படி எல்லா ஜீவாத்மாக்களும் கூட கிருதயுகத்திலே எப்படி எல்லா ஜீவாத்மாக்களும் நல்ல கதிக்குத்தான் போகுமோ போக முடியுமோ, அதே போல கலியுகத்திலேயும் கூட சகல ஜீவாத்மாக்களும் ஆத்மக்ஷேமத்தை அடைஞ்சு பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைந்து மோக்ஷம் என்கிறதான பரிபூர்ண ஆனந்தத்தை பெறுவதற்கு எளிய உபாயத்தை சகல பேருக்கும் சொல்லி கொடுத்ததுல யாருக்கு ரொம்ப பொறாம வந்ததுன்னா கலி புருஷனுக்கு பொறாம வந்துடுத்துன்னு வியாக்கியானங்களில் குரு பரம்பரையில எழுதி வச்சிருக்காள். கலி புருஷன், அவன் கலி புருஷன் என்றால் இந்த கலியுகத்திலே ஜனங்களை கெடுத்தே அவ ஏற்கனவே பண்ணியிருக்கிற பாபத்துக்கு உண்டானதான கெட்ட புத்தியை கொடுத்து மேலும் கெடுத்து கொண்டு இருந்து அதனாலே சந்தோஷப்பட்டு கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை நடத்திட்டிருப்பான் கலி புருஷன் என்பது ஒரு கலியுக தர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கலியுக தர்மம்னு சொன்னா அது ஏதோ தர்மம் நல்ல விஷயம்னு சில பேர் நினைச்சுப்பா. இதெல்லாம் கலி தர்மம் சார், கலியுக தர்மம் சார் அப்படின்னு பேசுவா. கலியுக தர்மம்னா கலியுகத்திலே இதுதான் தர்மம்னு அர்த்தமோ இல்ல கலியுகம் தர்மம் இது ரொம்ப உசத்தின்னு அர்த்தமோ கிடையாது. கலியுக தர்மம்னா இது கலியுகத்தினுடைய ஒரு பண்புன்னு அர்த்தம், அது கலியுகத்தினுடைய குணம்னு அர்த்தம். அது கலிய கலி புருஷனானவன் கெடுக்கிறதுக்குன்னே ஏற்பட்டிருக்கிறதான யுக புருஷனானபடினாலே இதுல ஒரு ஜீவாத்மாவையும் அவன் இங்கு சம்சாரத்திலிருந்து தப்ப விட மாட்டான். இது இப்படியே தான் போக போறது, இன்னும் கலியானது முத்த முத்த இன்னும் இதை விட மோசமா தான் போக போறது. இவர் சாதிக்கும் போது பாகவதத்திலே அவர் சொன்னார் கலி புருஷனுடைய சுவாவம் எப்படி இருக்கும்னா, கலி என்பது முத்தி போனா எப்படி இருக்கும்னா, முக்கியமா யாரும் ஸ்ரீமன் நாராயணனு அப்படி தெய்வம்னு நினைக்கிற நினைப்பு கூட போயிடும்னாரு. ஸ்வஹா ஸ்வதா வஷடிதித்ம கிரோனயத்ர சாஸ்திரா பவிஷ்யதி கலேர் பகவான் யுகாந்தே என்பதாக தெய்வங்களை ஆராதிக்கக்கூடிய வார்த்தையான ஸ்வஹா சப்தமோ இல்ல பித்திருக்களை ஆராதிக்கக்கூடிய ஸ்வதா சப்தமோ இந்த மாதிரி ஒரு சப்தம் இருந்ததுன்னு கூட மறந்து போயிடும். அப்படி லோகம் ரொம்ப கமர்ஷியலா போய் எவ்வளவு கமர்ஷியலா போகும்னா அதுல ரொம்ப அழகா சொன்னார். கோவில் கூட மொத்தம் உள்ள மொத்தம் ஒரே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா கட்டிடுவா அப்படின்னார். எங்க கோவில்ல கூட பெருமாளை பத்தி பேச்சு இல்லாம எந்த கோவில்ல பகவான் ஆராதிக்கிறதுக்காகவே ஏற்பட்ட கோவில் உண்டோ அந்த கோவில்ல கூட ஓ பகவானை பத்தி பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாம அதை ஆராதிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம மொத்தம் ஆஹா கடைச்சிதுரா இடம்னு சொல்லி அதுக்குள்ள கூட மொத்தம் ஒரே கடை கண்ணி வியாபாரமா போயிடுமோ, அந்த மாதிரி கலியுகமானது முத்திண்டே போகும் அப்படின்னு சாதிக்கிறார். அதே போல சொல்லச்சே பிராமணால் கூட பகவத் ஸ்மரணம் இல்லாம போயிடுவா. பிராமண ராஜ்யம்னா யாரிடத்துல இருக்கும்னா பிராச்சீனத்திலே ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அது க்ஷத்ரியாளுடைய தர்மமா, க்ஷத்ரியன்தான் ராஜ்யம் பண்ணணும், க்ஷத்ரியன்தான் எல்லா விதமான ரக்ஷையும் பண்ணணும் அப்படின்னு. எந்த காவலா இருந்தாலும், போலீஸ் காவலா இருந்தாலும், மிலிட்டரி காவலா இருந்தாலும், ராஜ்ய காவலா இருந்தாலும், எல்லாம் க்ஷத்ரியன் தான் நிர்வகிக்கணும் அப்படின்ற சட்டம் போய் யார் மொத்தம் உலகம் பூரா யார் ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொன்னான்னா, இந்த பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராளுக்கும் கீழ்பட்டதான ஜாதியை சேர்ந்தவா தான் மொத்த அதிகாரத்தையும் கடைபிடிச்சுண்டு தன் கையில வச்சுண்டு. அப்படி எப்போ இப்படி கோவில்லையும் பகவானுடைய ஸ்மரணமத்து போய் மொத்தம் கடைக்கண்ணி வியாபாரமா போயிடுமோ? கடைக்கண்ணி வியாபாரமா இருந்து பகவத் பேச்சு கூட கோவில்ல கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காதோ? எப்பொழுது பிராமணர்கள் கூட பகவானை ஸ்மரிக்கிறதுக்குன்னு நினைப்பத்து போயிடுவாளோ? எப்போ லோகத்துல இந்த தெய்வங்களை ஆராதிக்கிற சுவாகான்ற வார்த்தையும் ஸ்வதான்ற வார்த்தையும் மறைஞ்சு போயிடுமோ? எப்பொழுது இந்த கலியுகத்திலே என்ன பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராள் நாலு பேருக்கும் மரியாதை அத்து போய் மொத்த அதிகாரமும் மொத்த பிரபுத்வமும் இவாளுக்கும் கீழ்பட்ட ஜாதிகளிடத்திலே போய் நிற்குமோ? அப்போதான் கலி தன்னுடைய முழு ஆட்சியை கைப்பற்றிட்டான். அதுக்கு மேலே இந்த கலியுகத்தில் ஜனங்கள் பிறந்து வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறான்னு வச்சா இந்த கலியுகமே தேவையில்லைன்னு சொல்லி பெருமாள் இந்த கலியுகத்தையே ஒழிச்சுக்கிட்ட போறார். அதுக்காக கல்கியாக பெருமாள் பத்ரிகாசிரமத்து பக்கத்திலே சம்பளம்ன்றதான கிராமத்திலே விஷ்ணு யசஸ் அப்படிங்கிறவருக்கு புத்திரராக அவதரிச்சு கலியுகத்தை சமரிக்க போறார்னு வரும். எதுக்காகன்னா இப்படி கலியானது இப்போ இப்படி வளர்ந்துட்டே போகும். அதுல இப்பொழுது 5100 வருஷம் ஆயிருக்குன்னா 432000 வருஷம் மொத்தம் கலியுகம்னு சொல்லியிருக்கா. அதனால இப்ப நாம் எல்லாம் கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கோம், பகவானை பத்தி பேசுறோம், சத்விஷயங்கள்லாம் இன்னும் இருக்கு, வேதம் நன்னா நடையாடின் இருக்கு, ஆச்சாரியாலாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா, இன்னும் பாரத தேசத்துல எத்தனையோ சத் சங்கங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு, இதே போல எங்கும் பகவன் நாம சங்கீர்த்தனம், இப்படி லோகம் பூராக சத்விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கிறது. இதுவே இப்ப நாம கலியுகம் ரொம்ப முத்தி போச்சு, தர்மம் எல்லாம் எல்லாம் அழிஞ்சுட்டே வருது, காப்பாத்துறவா இல்ல, கடைபிடிக்கிறவா இல்ல, சொல்லித்தரவா இல்ல என்றெல்லாம் நாம் இப்போ ரொம்ப குறப்பட்டுக்கும்படியா இருக்கு. ஆனா இதுவே இப்போ நன்னா தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன் இப்படி நன்னா இருக்குன்னா, பகவான் இன்னும் நல்ல ஆச்சாரியால அப்பப்போ அவதாரம் பண்ணி வச்சுருக்கான். அதுல ஸ்ரீபாஷிகாரர் என்கிற ஒரு பேர்பட்ட ஒரு சாட்சாத் சர்வேஸ்வரனையும் விட ஒரு உயர்ந்த ஆச்சாரியன் என்று சொல்லும்படியாக அவதரிச்ச ஸ்ரீபாஷிகாரர் அவரை கலி புருஷன் ரொம்ப கோவிச்சுண்டானாம் அவர்கிட்ட போய் என்பதாக சொல்லுவா வியாக்கியானத்தில் எழுதியிருக்கா. கலிபுருஷன் பாஷ்யகாரரிடத்திலே அந்திம திசையிலே போனான். போய் என்ன போய் எல்லாம் என்னுடைய ராஜ்யமா இருக்க எல்லாம் உம ராஜ்யமா மாத்தி வச்சிருக்கீரு அப்படின்னு கோவிச்சுண்டானாம். என்ன பண்றேன் பாரும் அப்படின்னு கருவினானாம். அதுக்கு பாஷ்யகாரர் கலிபுருஷனை பார்த்து சொன்னாராம், இது என்ன, இது என்னுடைய சித்தாந்தமா, இது இது திருவரங்கனுடைய சித்தாந்தம், இது அவன் நடத்திட்டு போறான், மேற்கொண்டு நடத்த வேண்டியதும் அவனுடைய பாரம், இது இதுல எனக்கு ஒரு அன்வயம் இல்லையே என்பதாக கலிபுருஷனை பார்த்து சாதிச்சார் பாஷ்யகாரர் என்று வியாக்கியானத்திலே எழுதி வச்சிருக்கான். இதுக்காக அப்படி இது கலிபுருஷனே பொறாமப்படும்படியாக பாஷ்யகாரர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ வைஷ்ணவத்வத்தை அப்படி எல்லாரும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்வம்னா அந்த பகவானுக்கு சேஷபூதாள், நாம் இந்த ஆத்மாவானது பகவானுடைய திருப்திக்காகவே வாழ வேண்டியது, வேற ஒரு புருஷார்த்தத்துக்கும் இல்லை, லௌகிகமான எந்த ஆசைக்கும் வாழவில்லை என்று அநேகமாயிரம் பேர்களை அப்படி எப்படி பக்குவமாக அந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆத்மாக்களை அப்படி பக்குவமாக பாஷ்யக்காரர் உருவாக்கி ராஜ்யம் நடத்திய சாம்ராஜ்யம் வைஷ்ணவ சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருந்தார். அப்ப ஏற்பட்ட அந்த சாம்ராஜ்யத்துக்கு அடுத்த ஒரு உயர்ந்த ஆச்சாரியராக திருக்குறுகை பிரான் பிள்ளானை காட்டி கொடுத்திருந்தார் என்று சென்ற வாரம் பார்த்தோம். திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஸ்ரீபாஷ்யகாரருடைய அம்மான் மாமா பெரிய திருமலை நம்பிகள் அவருடைய நான் 2வது திருக்குமாரராக அவதரிச்சு பாஷ்யகாரர் எப்படி ஒரு உயர்ந்த ஞானியோ எப்பேற்பட்ட உயர்ந்த பக்தரோ அப்படியே அவரும் உயர்ந்த ஞானியாய் உயர்ந்த பக்தராய் அதுவும் அவதரிச்சதிலிருந்தே எப்படி நம்மாழ்வார் பகவத் விஷயமாகவே தான் எல்லாம் சிந்தனை பண்ணுவாரோ அந்த மாதிரி குருவை பிரான் பிள்ளானும் எல்லாம் பகவத் விஷயமாகவே நினைச்சுட்டிருந்து பாஷ்யக்காரரை பத்தி கேள்விப்பட்ட பிறகு சிறு குழந்தையா இருக்கச்சேவே எப்பவும் பாஷ்யக்காரரை பத்தியே பேசி பாஷ்யக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்கார், எங்க இருக்கார், என்னென்னலாம் சொல்றார், யார் யாரோடலாம் பேசுறார், தகவல் வரச்சேலாம் எப்படி ருக்மிணியானவள் தன்னுடைய தன்னுடைய பிதாவினுடைய கிரகத்துல இருக்கச்சு கண்ணனை பத்தி யார் என்ன சொல்ல போறா, யார் கேட்பா, யார் பேசுவார்னு கண்ணனையே நினைச்சு நினைச்சு கண்ணன் சமாச்சாரம் வரதையே ஆசையா கேட்டுண்டு அதையே எப்படி பராமரிச்சுட்டு. அது போல இவரும் பாஷ்யக்கார இடத்துலயே பக்தியா இருக்கிறத கண்டு அவருடைய திருத்தகப்பனார் பெரிய திருமலை நம்பிகள் பாஷ்யக்கார ஒரு சமயம் திருமலை கேள்ன போது இந்த பிள்ளையை இந்த உம பிள்ளையாவே கொடுத்துட்டேன் என்று அவரிடத்திலே கொடுத்து அனுப்பிச்சுட்டார். அவருடைய வந்துவிட்டார் பாஷ்யக்காரருடைய வந்து அவரிடமே இருந்து அவர் திருவடியிலேயே சகல அர்த்தங்களையும் கிரகிச்சு அப்படி பாஷ்யக்காரருக்கு ஒரு ஞான புத்திரனாக பாஷ்யக்காரரே சுவீகரித்து கொண்டாடும்படியாக எழுதியிருந்தார். ராமானுஜ சித்தாந்தமானது ராமானுஜருடைய மடம் முக்கியமாக எல்லாம் குறுகைப்பிரான் பிள்ளானுடையதான திருவாக்குக்கு அடிபணிந்து நடந்து கொண்டிருந்தது அவருடைய நிர்வாகத்தில் தான் இருந்தது ராமானுஜ மடம் என்று சொல்லுவார். அப்படி பாஷ்யக்காரருக்கு ரொம்ப அந்தரங்கமாக இருந்து பாஷ்யக்காரர் எப்படி வியாக்கியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் திருவாய்மொழிக்கு, அதே போல பாஷ்யக்காரரே தம் திருவாக்கினாலே சாதிச்சா போல இருக்குமதான அத்தியுதமான ஆறாயிரப்படி என்னும் பகவத் விஷயம் என்னும் கொண்டாடும்படியாக பாஷ்யக்காரரே திருவாய்மொழிக்கு இவர் சாதிச்ச வியாக்கியானத்துக்கு பகவத் விஷயம்னு பெயர் வச்சு அப்படி கொண்டாடும்படியாக வியாக்கியானத்தையும் சமர்ப்பிச்சார். இதுதான் நம்ம சம்பிரதாயத்துக்கு முதல்ல மணிப்பிரவாள வியாக்கியானம்னு சொல்றது. மணிப்பிரவாளம்னு சொன்னா எப்ப மணி என்றால் ரத்தனம், பிரவாளம்னா பவழம். எப்படி அந்த ரத்தனத்தையும் பவழத்தையும் கோத்து மாலையா செஞ்சா எப்படி ஒரு நன்னா இருக்குமோ அது மாதிரி சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் கோத்து இப்படி ஒரு உயர்ந்த கிரந்தமாக சாதிச்ச முதல் கிரந்தம், எழுத்திலே வந்த முதல் கிரந்தம் நம் சம்பிரதாயத்திலே மணிப்பிரவாள கிரந்தம். இந்த பகவத் விஷயம் என்று சொல்லும்படியான ஆறாயிரப்படி தான் நாம் நம்முடையதான கிரந்த சதுஷ்டயம் என்று கொண்டாடுவோம். அந்த கிரந்த சதுஷ்டயம்னா இது அவசியம் ஆச்சாரியரிடத்திலே காலக்ஷேபம் பண்ண வேணும், அவசியமாக கட்டாயம் காலக்ஷேபம் பண்ண வேணும் என்று பெரியவர்கள் நாலு கிரந்தங்களை முக்கியமாக காட்டி கொடுத்துருக்கா. நம்ம தேசிக சம்பிரதாயத்திலே இந்த நாலு கிரந்தங்களையும் அவசியமாக ஆச்சாரியர்களிடம்தான் காலக்ஷேபம் பண்ண வேண்டும். எல்லா புஸ்தகத்தையும் ஆச்சாரியால்கிட்ட வாசிக்க முடியலன்னாலும் இந்த அவசியமாக நாலு கிரந்தங்களை வாசிக்கணும். இது வாசிச்சுட்டா இதுவே அடிப்படையாக இதிலேயே அநேகமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சமஸ்தார்த்தங்களும் இதிலேயே வந்துவிடுத்துனா இதை அடிப்படையாக வச்சுண்டு மற்ற கிரந்தங்களை ஆச்சாரியால்கிட்ட நாமே வாசித்தாலும் இல்லை நாமே சொந்தமாக வாசித்தாலும் அது நெறி தப்பாது. நெறி தப்பாது என்றால் நமக்கு தப்பான விஷயங்கள் மனசுலே பிடிபடாது. தப்பா நாமே ஒரு விஷயத்தை வாசிக்கிச்சே தப்பாக புரிஞ்சுடாது, அது சரியாக புரியும். இல்லை அதில் இருக்கிற என்ன தப்புன்றதும் புரியும். மற்ற கிரந்தங்களை சேவிச்சா எப்போ மற்றவா எப்படி சொல்கிறா, அது ஏன் எப்படி சொல்கிறா, அதில் என்ன தப்பு அப்படிங்கிறதும் தெரியும். அதனால் அவசியமாக இந்த கிரந்த சதுஷ்டயம் என்ற நாலு கிரந்தங்களை அவசியம் ஆச்சாரியாளிடத்தில் தான் காலக்ஷேபம் பண்ணணும். அதுவும் நேராகத்தான் காலக்ஷேபம் பண்ணணும், அதுவே அருகில் இருந்து தான் காலக்ஷேபம் பண்ணணும் என்று இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா ஆச்சாரியால் காட்டி கொடுத்துருக்கா. அதில் கிரந்தம்னு சொன்னால் இதனாலும் ஞானத்தை கொடுக்கக்கூடியதான உயர்ந்த கிரந்தம் இது. அதில் ஞானத்தை கொடுத்தவாள்லையே லோகத்துக்கு உபகாரம் பண்ணதுலேயே ரொம்ப ஞானத்தை கொடுத்தவாள்னா யாருன்னா எப்படின்னா பெருமாள் நமக்கு ஆச்சரியமாக நிறைய விஷயங்களை உபதேசம் பண்ணியிருக்கார். அதே போல ஆச்சாரியால் நமக்கு ரொம்ப வசதியாக ஆச்சாரிய நிறைய உபதேசம் பண்ணியிருக்கா. ஆழ்வார்கள் நமக்கு ரொம்ப வசதியாக உபதேசம் பண்ணியிருக்கா. ரிஷிகள் நமக்கு ரொம்ப உபதேசம் பண்ணியிருக்கா. ஆக நமக்கு ஞானம்னு சொன்னால் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு ஞானம்னா யார் யார் நமக்கு ஞானத்தை கொடுத்துவார்னா பெருமாள் நமக்கு ஞானத்தை கொடுக்குறார், அவரே உபதேசம் பண்ணுறார். ரிஷிகள் நமக்கு உபதேசம் பண்ணுறா, ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ணுறா, ஆழ்வார்கள் நமக்கு உபதேசம் பண்ணுறா. ஆக இப்படி நாலு விஷயம் இது. ஆக இப்போ பெருமாள் தான் எத்தனையோ அவதாரங்கள் செய்து என்னென்னெல்லாம் உபதேசம் பண்ணணும்னு பாரிச்சாரோ எல்லாத்தையும் ஒரு சுருக்கமாக அத்தியுதமாக கீதையிலே உபதேசிச்சார். அதனால் பெருமாளுடைய உபதேசத்தை எல்லாம் மொத்தமாக சாரமாக எடுத்துக்கணும்னா அது கீதையிலேருந்து தான் எடுத்துக்கணும். கீதை தான் ரொம்ப முக்கியம். அதே போல ரிஷிகள் ஆத்ம ஞானத்தை கொடுக்க வேணும்னு எத்தனையோ கிரந்தங்கள் எல்லாம் உபதேசிச்சாலும் எல்லா கிரந்தத்தை விட அதுல இருக்கிறது எல்லாத்தையும் சாரமா எடுத்து சொல்லணும்னா அது சாரம் என்று அந்த வேதாந்த சாரமாக இருக்கக்கூடிய வேதாந்த சூத்திரம்னு சொல்லும்படியான பிரம்மசூத்திரம் அது வியாசர் நிர்மிச்சது. அவர் வியாசர் நிர்மாணிச்சதான பிரம்மசூத்திரம். ஆக பகவான் உபதேசம் பண்ணது எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே எத்தனையோ ஆச்சாரியராக பெருமாள் மத்சியமூர்த்தியாக அவதரிச்சு உபதேசம் பண்ணார், வராகமூர்த்தியாக அவதரிச்சு உபதேசம் பண்ணார், இப்படி பல அவதாரங்களை மத்சியாதே ஹயக்ரீவனாக வந்து உபதேசம் பண்ணியிருக்கார், இப்படி எல்லாம் நரநாராயணனாக உபதேசம் பண்ணினார், இப்படி பல சந்தர்ப்பங்களிலே ஹம்சரூபியாக வந்து உபதேசம் பண்ணியிருக்கார், இப்படி பல சந்தர்ப்பங்களிலே பெருமாளே ஆச்சாரியனாக வந்து உபதேசம் பண்ணது எல்லாவற்றினுடைய சாரத்தையும் எங்க பார்க்கலாம்னா பெருமாள் அந்த யுத்தரங்கத்திலே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவதாக ஏற்பட்டதான அந்த கீதை என்கிறதான ஸ்ரீசூக்தி இருக்கேன், அந்த கீதை தான் பெருமாள் உபதேசிச்சதனுடையதான சாரம்னு சொன்னா கீதையை தான் சொல்லணும். இப்படி பெருமாள் வேதத்தின் மூலமாகவும் இல்லை, இன்னும் மற்ற சந்தர்ப்பங்களிலே ஆகமங்களை உபதேசிச்சு கொடுத்தார், இப்படி பல சந்தர்ப்பங்களிலே உபதேசிச்ச சமஸ்தத்தினுடைய சாரத்தையும் ரிஷிகள் பல பிரகாரங்களாக உபபிரமணங்களாக பல இடங்களிலே சொல்லி கொடுத்தார். அத்தனை பேருடையதான சாரத்தையும் எடுத்து சொல்லணும்னா அதை வேதாந்த சாரமாக பிரம்மசூத்திரமாக வியாச பகவான் அருளி செய்தார். இது நம்ம அவசியமாக வாசிக்க வேண்டியது கீதை, அவசியமாக வாசிக்க வேண்டியது வேதாந்த சாரமாக இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரம். ஆக இப்போ ரெண்டு விஷயத்தை பெரியவா முதல்ல சூஸ் பண்ணா, அவசியமாக வாசிக்க வேண்டியது கீதை, அவசியமாக வாசிக்க வேண்டியது பிரம்மசூத்திரம்னு. இதுக்கு மேலே ஆழ்வார்கள் எப்படி பெருமாள் பரிபூர்ணமாக அனுபவிச்சு ஆழ்வார் ஸ்ரீசூக்திக்கு ஈடாக இன்னொரு ஸ்ரீசூக்தியை சொல்லவே முடியாது. இன்னும் பெருமாளுடைய கீதையெல்லாம் காட்டிலும் கூட இன்னும் ரிஷிகளுடையதான வார்த்தையெல்லாம் காட்டிலும் ஆழ்வார் ஸ்ரீசூக்திக்கு இருக்கையே தம் அபாரமானபடியாலே ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்தியிலேயும் நம்ம ஆழ்வார் ஸ்ரீசூக்திக்கு ஈடு என கிடையவே கிடையாது. அதனால சாரமாக வாசிக்கணும்னா எப்படி கீதையை வாசிக்கணுமோ எப்படி பிரம்மசூத்திரத்தை வாசிக்கணுமோ அதே போல ஆழ்வார் ஸ்ரீசூக்தியை வாசிக்கிறதுல நம்ம ஆழ்வார் ஸ்ரீசூக்திக்கு ஈடு எதுவும் கிடையாதுன்றதுனால நம்ம ஆழ்வார் ஸ்ரீசூக்திக்கு அவசியம் வாசிக்கணும்னு அது ஒரு ஏற்பாடு பண்ணினான். எதுவாக இருந்தாலும் எத்தனை கிரந்தம் வாசித்தாலும் எவ்வளவு தான் புகுந்து புறப்பட்டாலும் ஆச்சாரியாளுடையதான சுருக்கமாக இவ்வளவு தான் நீ தெரிஞ்சு கொள்ளணும், இது தெரிஞ்சுட்டா போகிறோம், இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுனா இதனுடைய விஸ்தாரமாக தான் இருக்கும், இதனுடைய விரிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இருக்கோ, ஞானம் இருக்கோ, காலம் இருக்கோ, இன்னும் என்னென்ன உபதிரவங்கள்லாம் வருமோ எல்லாம் இருக்கட்டும், முக்கியமாக இதை தெரிஞ்சுக்கோ என்று நம்ம ஆச்சாரியால் ஆச்சாரிய ஸ்ரீசூக்திகளிலே அவசியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எதுன்னா சர்வ ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசூக்திக்கும் சாரமாக சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் அருளி செய்ததான அத்தியுதமான ரொம்ப உயர்ந்ததான சாட்சாத் பரபிரம்மே இந்த புத்தகம்தான் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தை ஆச்சாரிய ஸ்ரீசூக்திக்கெல்லாம் சாரமாக காட்டினா. இப்படி நாலு கிரந்தங்களை ஒருத்தர் வாசிக்கிறதுக்கு சாரம்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம சம்பிரதாயத்தில் இதுதான் அவசியம்னு காட்டி கொடுத்தா. அதில் நாம் இப்போ முதல்ல பார்த்த கீதை இருக்கோ இல்லையோ, அந்த பெருமாளுடைய ஸ்ரீசூக்தியான கீதை இருக்கு, அந்த பெருமாளுடைய ஸ்ரீசூக்தியான கீதைக்கு அர்த்தம் சொல்றதுக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான மகான்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. பாரத தேசத்துல கீதைக்கு தான் வியாக்கியானமே ரொம்ப அதிகம். கீதைக்கு ஈடாக அத்தனை பேர் வியாக்கியானம் பண்ண இன்னொரு ஒரு உரை ஒரு உயர்ந்த அத்தியாத்ம கிரந்தம் கிடையாது. எத்தனையோ அத்தியாத்ம கிரந்தங்கள் இருக்கு, இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, ஆனா இருந்தாலும் கீதைக்கு எவ்வளவு பேர் அத்தியாத்ம கிரந்த நிர்மாதாக வியாக்கியானம் பண்ணியிருக்காளோ அப்படி மற்றதுக்கு கிடையாது. அப்படி ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. கீதா பாஷ்யத்திலேயே சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் கீதா சாத்ரி சந்திரிகை வியாக்கியானத்துல அவர் ரெஃபர் பண்ணச்சுவே ஏகப்பட்ட பேரை சார் ரெஃபர் பண்ற, இத்தனை பேர் கீதைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காளோ அப்படின்னு பிரமிக்கும் முடியா இருக்கு. அது பெரியவா சொல்லுவா சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் காலத்திலேயே சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் கட்டாட்சிச்சு ரெஃபர் பண்ணி பராமரிசிச்சு வியாக்கியானம் பண்ண போது அவர் பராமரிசிச்சதே 90 வியாக்கியானங்களுக்கு மேலே தேசிகன் பராமரிசிச்சு தான் கீதா பாஷ்யத்துக்கு தாத்பரிய சந்திரிக்க வியாக்கியானம் எழுதினார் அப்படின்னு பெரியவா சொல்றது உண்டு. அப்படி அவ்வளவு வியாக்கியானங்கள் இருந்தாலும் அது நிறைய வியாக்கியானம் படிக்க படிக்க குழம்பு தான் குழம்பு. பெருமாள் என்ன திருவுள்ளப்பட்டார் அதுதானே முக்கியம். பெருமாள் அவாவா அவாவாளுடைய மனசுக்கு பிடிச்ச வேதாந்தத்தை கீதையில புகுத்தினான். அதனால் பெருமாள் என்ன திருவுள்ளப்பட்டார் என்று அதை வியாக்கியானம் பண்ணதிலே பாஷ்யகார ஸ்ரீசுக்தி மாதிரி கிடையாது. அது பாஷ்யகார ஸ்ரீசுக்தி மாதிரி கீதைக்கு ஒரு வியாக்கியானம் செய்ய முடியாது. எவ்வளவு பொருத்தமானது, என்ன ரத்தனமான வியாக்கியானம் அப்படின்றத சுவாமி ரிகமானந்த மகாதேசன் என்ன விஸ்தாரமான வியாக்கியானம் தாத்பரிய சந்திரிகளை சாதிக்கிறார், அதை வாசிச்சாதான் தெரியும். கீதைக்கு அதிர்ஷ்டம் என்னன்னா பாஷ்யகார் வியாக்கியானம் பண்ணதுன்னா, பாஷ்யகாரருடைய அதிர்ஷ்டம் என்னன்னா சுவாமி தேசிகன் அந்த கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணார் பாருங்க. அதுதான் எல்லாரும் நம்முடைய அதிர்ஷ்டம் எல்லாம். இன்னைக்கு யாராவது கீதையை பத்தி நன்னா சொல்றா, வசத்தியா சொல்றா, ரொம்ப கேட்கறதுக்கே நன்னா இருக்கு அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சுன்னா, அது நீங்க அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அது சுவாமி தேசிகனுடையதான தாத்பரிய சந்திரிகையாவா தொட்டு தான் சொல்ல முடியும். அது தொட்டு தான் சொன்னாதான் அது கீதையே ரசிக்கும், அழகா இருக்கும், பொருத்தமா இருக்கும், வசத்தியா இருக்கும். அதனால அந்த கீதா பாஷ்யத்தை வாசிக்கணும்னா அதுதான் கீதைக்கு உண்மையான வியாக்கியானமான அப்படின்னாலே பெரியவா அது கீதா பாஷ்யம் அவசியம் நாலு கிரந்தத்திலே ஒன்றாக நமக்கு எல்லாம் காட்டினா. அதே போல பிரம்மசூத்திரம் சூத்திரம், சூத்திரம்னா ரொம்ப சுருக்கமாக இருக்கிற வாக்கியம்னு அர்த்தம். ரொம்ப சுருக்கமாக இருக்கும். எவ்வளவு சுருக்கம்னா அதேமாக ஒரு 200 பக்கம் இல்லைன்னா 100 பக்கம் வியாக்கியானம் பண்ண வேண்டிய அளவுக்கு சின்னதாக ஒரே ஒரு வரி போட்டிருப்பார். ரொம்ப சாதா சின்னதாக வரி போட்டிருப்பார். ஜெகத் வியாபார வர்ஜம் முக்தைஸ்வர்யம் ரொம்ப சுருக்கமாக இருக்கும். சாஸ்திரயோனித்வாத் ரொம்ப சுருக்கமாக இருக்கும். ஜன்மாத்யசியதா அவ்வளோதான். இந்த ஜன்மாத்யசியதா அப்படின்னு இந்த ரொம்ப சுருக்கமான இந்த வார்த்தைக்கு வியாக்கியானம் அவ்வளோ குறைஞ்சது ஒரு 50, 60, 70, 100 பக்கமாவது பண்ணணும். அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இவ்வளவு சுருக்கமாக எழுதினது தான் பிரம்மசூத்திரத்துக்கு பெரியவாழ்லாம் வியாக்கியானம் பண்ணா, சங்கரர் வியாக்கியானம் பண்ணா, இன்னும் பெரிய மாத்தவாழ்லாம் வியாக்கியானம் பண்ணா. ஆனால் இருந்தாலும் எது உண்மையான வியாக்கியானமாக இருக்கும்னா, சரஸ்வதி தேவியே கொண்டாடி இதுதான் வியாக்கியானம், இதுதான் வேதாந்தம் என்று கொண்டாடும்படியானதான ஸ்ரீபாஷ்யம் பாஷ்யகார சாதிச்சது தான் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு, அந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு அப்படியே ஹிருதயத்தையே நமக்கு கொடுத்ததான சாஸ்திரம் என்று கொண்டாடி சரஸ்வதி பாராட்டினதுனால அதே ரொம்ப விசேஷம். நம்ம ஆச்சாரியன் சாதிச்சது, பாஷ்யகார சாதிச்சது. எதனாலே நாம் பாஷ்யகாரர் பாஷ்யகாரர் என்று கொண்டாடுகிறோமோ அது இந்த ஸ்ரீபாஷ்யத்தினால்தான். அதனாலே கீதா பாஷ்யமும் ஸ்ரீபாஷ்யமும் அவசியம் வாசிக்க வேண்டியது. ஆக பெருமாள் சாதிச்சதனுடைய சாரமெல்லாம் கீதா பாஷ்யத்திலே வாசிக்கணும். மகர்ஷிகள் சாதிச்சதனுடைய சாரமெல்லாம் பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யத்திலே வாசிக்கணும். நம்மாழ்வார் ஆனந்தமாக அனுபவிச்சு பகவானை தவிர வேற ஒன்னையும் நீ உண்மையிலேயே தெரியக்கூட தெரியாம இருந்து சர்வத்தையும் அப்படியே பிரத்யக்ஷமாக பகவத் அனுகிரகத்தினாலே மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் என்று மயர்வர மதிநலம். அஜ்ஞானம் இல்லை, சம்சயம் இல்லை, விபர்யம் இல்லை. ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்காம சில பேர் இருப்பா, இல்லை சில விஷயத்தை தெரிஞ்சின்றாலும் அந்த விஷயத்துல இது சரியா அது சரியான்னு சந்தேகப்படுவா, இல்லைன்னா தெரிஞ்சுக்கிற விஷயத்தையே தப்பாக தெரிஞ்சுப்பா. அப்படி இது அஜ்ஞானம்னும் சம்சயம்னும் விபர்யம்னும் சொல்றது. இப்படி புத்திக்கு ஏற்படக்கூடியதான கெடுதல் எதுவுமே இல்லாமல் நம்மாழ்வார் அப்படியே ஸ்பஷ்டமான ஞானத்தோடைய பெருமாளை அனுபவிச்சு, ஸ்பஷ்டமான ஞானத்தோடைய பெருமாளை அனுபவிச்சதுனாலே கிடைச்சு அந்த அனுபவமே நமக்கு திருவாய்மொழியாக கிடைச்சிருக்கு. அப்போ ஏற்பட்ட திருவாய்மொழி தான் அவசியம் வாசிக்க வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் ரொம்ப ரத்தனமான வியாக்கியானம் நம்ம புல்லான் சாதிச்சது. புல்லான் என்று இப்போ எந்த ஆச்சாரியரை பற்றி எடுத்துட்டு இருக்கோமோ அந்த திருக்குறை பிரான் புல்லான் சாதிச்சது பகவத் விஷயமாக பேர் வச்சு. எல்லாம் பகவத் விஷயமாக இருந்தாலும் இதுக்கு பகவத் விஷயம்னு பேர் வச்சாவிட்டும் மற்றதுக்கெல்லாம் பகவத் விஷயம்னு பேர் வைக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு வசத்தியாக திருவாயுமுடையதான சாரத்தை எடுத்து கொடுக்கறது. அதையும் அவசியம் வாசிக்கணும்னு இதை ஒரு கிரந்தமாக கிரந்த சதுஷ்டயத்திலே காட்டி கொடுத்தா. அடுத்ததாக எப்படி இப்போ நாம் கேட்டதில் பெருமாள் சாதிச்சது கீதை சாரம், மகர்ஷிகள் சாதிச்சது சாரம் வேதாந்த சாரமான பிரம்மசூத்திரம், ஆழ்வார்கள் சாதிச்சதுலேயே ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவராக ஆழ்வார் அங்கி ஆழ்வார்களுடைய ஒரு சமுதாயம் எல்லாம் ஒரு திருமேனியாக பாவிச்சுட்டோமானா அதுல எல்லாத்துக்கும் தலைவராக அங்கியாக சொல்லக்கூடியவர் யாருன்னா நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் ரிஷி சுக்திலேயே வசந்தராக அதுலேயே பிரதானமாக கூடியது திருவாய்மொழியானபடினாலே அந்த திருவாய்மொழியினுடைய வியாக்கியானம் என்று அதை ஒரு கிரந்தமாக வச்சுண்ட ஆச்சாரியாள். அதுக்கு மேலே ஆச்சாரியாள் சாதிச்சது அத்தனை பேரும் பெருமாள் தொடக்கமாக சர்வ ஆச்சாரியர்களும் சாதிச்சதான சமஸ்த வேதாந்த சாஸ்திரங்களையும் ஒரே கிரந்தமாக ஒரே இடத்துல அவசியம் ஒரு ஜீவாத்மா அந்த ரகசிய சாஸ்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னான்னா அதி ரகசியமான சாஸ்திரமான இந்த ரகசியத்ரயம் இருக்கு, இந்த ரகசியத்ரயத்தை அவசியமாக தெரிஞ்சுக்கணும்னா அது சுவாமி நிகமானந்த மகாதேசனுடைய ரகசியத்ரய சாரத்தை வாசிச்சா தான். அதனால அதை ஒரு சாஸ்திரமாக வச்சா இப்படி நாலு கிரந்தங்களை நம்ம ஆச்சாரியால் நமக்கு எல்லாம் அவசியமாக காலக்ஷேப கிரந்தங்களாக வச்சு இதை வாசிச்சா மற்ற கிரந்தங்கள் எது வாசித்தாலும் தப்பி போகாது, தப்பான விஷயத்தை கிரகிச்சுக்காது. அவள் சொல்கிற விஷயங்கள்லையும் என்ன தப்புன்னு அப்படி நன்னா ஸ்பஷ்டமாக தெரியும். அதனால இதுதான் வெளிச்சம் மாதிரி, இந்த வெளிச்சத்தை வச்சுட்டு தான் இருட்டில் சஞ்சரிக்கணும் என்று சொல்லும்படியாக அப்படி இந்த நாலு கிரந்தத்தை பெரியவாள் நமக்கு காட்டி கொடுத்ததில் இப்போ முக்கியமாக புள்ளான் என்றும் குறுகைப்பிரான் புள்ளான் என்றும் சொல்ல முடியாத பாஷ்யக்காரருடைய ஞானபுத்திரனாக பாஷ்யக்காரருடைய திருவடியாக சொல்லப்பட்ட இந்த ஆச்சாரியர் சாதிச்சதான பகவத் விஷயம் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே நமக்கு இப்போ கிரந்த சதுஷ்டயத்திலே இதுவும் ஒன்றாக காலக்ஷேப கிரந்தமாக வந்திருக்கு. இந்த புள்ளானுடைய மகாத்மியம் எப்படி பாஷ்யக்கார் திருவுள்ளத்தையே அனுசரித்து சதா எழுந்தருள் இருந்ததுனாலே சமஸ்த முதலிகளும் பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள் அத்தனை பேரும் பாஷ்யக்காரருக்கு பிறகு இவரையே பிரதான ஆச்சாரியராக கொண்டிருந்தார்கள். பாஷ்யக்காரர் திருநாட்டுக்கு எழுந்தருளும்படியான ஒரு சரம தசை, அந்த சரம தசையிலே எல்லாரும் கலங்கி போயிருக்கா. எப்படி ஆக போகிறதோ, இனிமேல் இப்பேற்பட்ட ஆச்சாரியர் திருநாட்டுக்கு எழுந்தருள்வதாக சங்கல்பிச்சுட்டாரே என்று 120வது திருநக்ஷத்திரம் ரொம்ப தளர்ந்த திருமேனி எம்பெருமானிடத்திலே திருவரங்கனிடத்திலே விடை பெற்று கொண்டு விட்டாச்சு, எம்பெருமானும் பெரிய வீடு வந்து சேரும் என்று பாஷ்யக்காரருக்கு நியமிச்சாச்சு. பாஷ்யக்கார் சரம திருமேனி சயனிச்சுருக்கார். அப்போதான் முதலிகள் எல்லாரும் வந்து என் செய்வோம் என் செய்ய போகிறோம் அப்படின்னு கலங்கின சமயத்திலே பாஷ்யக்காரர் என்ன உபதேசம் பண்ணார் என்கிறது தான் அப்பொழுது அவர் சாதிச்சதான விஷயங்களிலே 8 விஷயங்களை தான் அந்த 10 விஷயங்களாக முன்ன சொன்னோம். ஒரு 2 வாரம் முன்னாடி பாஷ்யக்காரர் நமக்கு உபதேசித்ததான 10 விஷயங்கள் என்றதில் அப்போ பாஷ்யக்காரர் சாதித்த 8 விஷயங்கள் கடைசியிலே உபதேசித்தது உண்டே. அந்த 8 விஷயங்களை சுவாமி நிகமானந்தேசன் சாஸ்திர நியமன அதிகாரத்தில் எடுத்து காட்டியிருக்கார். அந்த விஷயத்தை தான் சொன்னோம். அந்த சமயத்திலே பாஷ்யக்காரர் புள்ளான அருகிலே அழைத்து புள்ளானுடைய மடியிலே தன்னுடைய திருமுடியை சாத்திண்டாராம். கிடாம்பி ஆச்சானை அழைத்து கிடாம்பி ஆச்சானுடைய மடியிலே தன்னுடைய திருவடிகளை சாத்தினாராம். ஆளவந்தாருடையதான திருவடி நிலைகளை நினைச்சுண்டாராம். பெரிய நம்பிகளுடைய திருவடிகளை நிலைகளை நினைச்சுண்டாராம். அதே தியானத்தோடே பாஷ்யக்காரர் 120 வருஷம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அப்படி மகோன்னதமாக நிவர்த்தி மகா சாம்ராஜ்யமாக உருவாக்கி சமஸ்த ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் அந்த சேஷத்துவ ஞானத்தை பரிபூர்ணமாக தாங்கள் அனுபவிக்கும்படியாக எப்பவுமே அதே சிந்தனையோடு இருக்கும்படியாக பண்ணி ஆச்சரியமாக இந்த சம்பிரதாயத்துக்கு உயர்ந்த ஆச்சாரியர்களாக சிம்மங்கள் என்று சொல்லும்படியாக உண்மையாகவே சிம்மங்கள் என்று சொல்லும்படியானதான உத்தமமான மகாஜானிகளான ஆச்சாரியர்களை 74 சிம்ஹாசனாதிபதிகளாக காட்டி கொடுத்து பாரத தேசமெல்லாம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் மேலும் மேலும் அப்படி குறையாமல் நடையாட வேணும் என்று அனுகிரகிச்சு என்று இப்படி நிலைநாட்டி வைத்து பெருமாளுமே வியந்து புற பாராட்டி இந்த விபூதியெல்லாம் நித்திய விபூதியெல்லாம் எல்லாம் இவருடையதே என்று கொடுத்துவிட்டு அப்படி உடையவர் நின்றாக்கி அப்படி பாராட்டப்பட்டதான ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய சிஷ்ய வர்க்கங்களையும் சம்பிரதாயத்தையும் எல்லாரையும் அனுகிரகிச்சுட்டு திருநாட்டுக்கு எழுந்துள்ளி விட்டார். அப்படியே திடீர்னு ஒரு சம்பிரதாயத்துக்கு பெரிய ஒரு சூன்ய நிலைமை ஏற்பட்டா போல. ஆனால் இருந்தாலும் எல்லாரும் மனசில்லாம் திருவள்ளம் தேறி முதல்கள் எல்லாரும் பாஷ்யக்காரர் கொடுத்திருந்த ஏற்கனவே உத்தரவு பிரகாரம் புள்ளானை முன்னிட்டு கொண்டு சரம கைங்கரியங்கள் எல்லாம் நடத்தினாலாம். பாஷ்யக்காரருடைய திருமேனியை பிரதிஷ்ட பண்ணி பெருமாளை ஆராதிக்கிறா போலே பாஷ்யக்காரரையும் ஆராதிக்க வேணும் என்று சிஷ்யர்கள் எல்லாம் ஆசைப்பட்டா. ஏற்கனவே பாஷ்யக்காரர் மூன்று விக்கிரகங்களை ஏற்கனவே அனுகிரகிச்சிருந்தார். அதில் அது ரொம்ப வசதியாக அப்படியே பாஷ்யக்காரரே இன்னொரு அவதாரமாக தேவ சாதிக்கிறாரோ என்று சொல்ல முடியாத ஆச்சரியமான அர்ச்சா விக்கிரகத்தை பாஷ்யக்காரரிடமிருந்து பெற்றுக்கொண்டு முதலையாண்டான் அதை ரட்சிச்சு அதை எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து ஸ்ரீபெரும்பூரிலே பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கும் நம்ம நன்றாக அந்த பாஷ்யக்காரர் நேரே சேவிக்கிறா போலே அப்படியே பெருமாளுடைய காம்பீரியம் எல்லாம் அதையும் மிஞ்சி இருக்கும்படியான ஒரு காம்பீரியத்தோடைய ஒரு ஆச்சாரியன் என்றால் இப்படித்தான் எழுந்துருள் இருக்க வேண்டும் என்று அப்படி நினைச்ச மாத்திரத்தினாலேயே சந்தோஷப்படும்படியாக ரொம்ப உயர்ந்த சேவையோட ஸ்ரீபெரும்பூரிலே எழுந்துருள் இருக்கார். பாஷ்யக்காரருடைய அந்தரங்க கைங்கரிய பலராய் பாஷ்யக்காரர் திருநாட்டுக்கு எழுந்துருளும் போது கூட எவருடைய அவருடைய திருவடி எவருக்கு கிடைச்சதோ அந்த கிடாம்பி ஆச்சான் அவர் பாஷ்யக்காரரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அர்ச்சா விக்கிரகத்தை திருநாராயணபுரத்திலே சென்று பிரதிஷ்டை பண்ணி அங்க இருக்கிற ராமானுஜ சித்தாந்தத்தை சேர்ந்த அந்த மகான்கள் எல்லாரும் எப்படி அப்படியே ராமானுஜா ராமானுஜா என்று அன்று முதல் இன்றளவும் ராமானுஜ சித்தாந்தத்தினுடைய அந்த ராமானுஜ பக்திய பார்க்கணும்னு சொன்னா பல தேசங்களிலே அனுபவிச்சாலும் திருநாராயணபுரத்திலே சென்று அனுபவிச்சால் அது ஒரு விலட்சணமாக இன்றைக்கும் இருக்கும்படியாக அது நம்முடைய ஆச்சாரியால் அப்படி அங்கே காப்பாத்தினா அது அதனுடைய முக்கியமான பிரதான முக்கிய கர்த்தா யாருன்னா கிடாம்பி ஆச்சான் தான். கிடாம்பி ஆச்சான் திருநாராயணபுரத்திலே சென்று மேல்கோட்டையிலே சம்பத்குமாரன் சன்னதியிலே பாஷ்யக்காரரை ஸ்தாபிச்சு பாஷ்யக்காரருக்கு விலட்சணமாக உற்சவங்கள் எல்லாம் எப்படி நடத்தும் என்று ஒரு வைகரி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கும் திருநாராயணபுரத்திலே பாஷ்யக்காரர் உற்சவம்னு அது ஒரு விலட்சணமான உற்சவமாய் ராமானுஜ பக்தி திருநாராயணபுரத்திலே அனுபவிக்கணும். அப்படியாக்கும் புக்கடாம்பி ஆச்சான் ராமானுஜ பக்தியை அங்கே பிரச்சாரம் பண்ணி வச்சார். அதே போல புள்ளான் அவர் ஸ்ரீரங்கத்திலேயே எழுதியிருந்து பாஷ்யக்காரருடைய ஸ்தானத்திலேயே பிரவச்சனம் பண்ணி கொண்டு அங்கே ராமானுஜ சித்தாந்தத்துக்கு பிரதான ஆச்சாரியராக இருந்தபடினால புள்ளான் ஸ்ரீரங்கத்தில் பாஷ்யக்காரருடைய திருமேனிய கோவிலையே பிரதிஷ்டை பண்ணி வச்சு திருவரங்கம் சன்னதி கோவிலையே பிரதிஷ்டை பண்ணி வச்சு அங்கே பாஷ்யக்காரருக்கு ஆராதன உற்சவங்களெல்லாம் ஏற்படுத்தி அங்கே பிரதான ஆச்சாரியராக வைஷ்ணவ சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக எழுதியிருந்தார். அதே காஞ்சிபுரத்திலே நடாதூர் ஆழ்வான் பாஷ்யக்காரருடைய உத்தரவை பெற்றிருந்தார். ஆனால் அந்த திருமேனி மூணு தான் பாஷ்யக்காரர் அனுகிரகிச்சிருந்தார். பாஷ்யக்காரருடைய உத்தரவை ஏற்கனவே பெற்றிருந்தவர் பாஷ்யக்காரருடைய உத்தரவை சிரத்தா மேற்கொண்டு காஞ்சிபுரத்திலே வந்து எழுந்தருளி தேவப்பெருமாள் சன்னதியிலே பாஷ்யக்காரருடைய திருமேனியை அவர் பிரதிஷ்டை பண்ணி அங்கே எம்பெருமா பாஷ்யக்கார் அவர் ஆராதிக்கும்படியாக ஏற்பாடு பண்ணினார். இப்படி பிரதானமான தேசங்களிலே ரொம்ப வசதியாக இதே போல திருமலையிலேயும் திருமலை நம்பியினுடைய குமாரர் அவர் அங்கேயும் ஒரு விக்கிரகத்தை அப்புறம் பிரதிஷ்டை பண்ணினா இதெல்லாம் உடனேவே பாஷ்யக்காரர் திருநாட்டுக்கு எழுந்தருளின சில வருஷங்களுக்குள்ளேயே இந்த தேசங்களிலெல்லாம் எப்படி பெருமாள் எல்லா தேசங்களையும் ஆராதிக்கிறது என்பது சாஸ்திரமாக இருக்கோ அதே போல பாஷ்யக்காரரையும் ஆராதிப்பது என்பது ஒரு சாஸ்திரமாக நம்ம சம்பிரதாயமாக பெருமாளுக்கு கொண்டாடும் உற்சவம் போலே பாஷ்யக்காரருக்கும் உற்சவத்தை கொண்டாடணும்னு அப்படி எல்லாரும் பாஷ்யக்காரரை அப்படியே சாட்சாத் பெருமாளை போலேயே கொண்டாடும்படியா பக்தர்கள் எல்லாம் சிஷ்யால் எல்லாம் இப்படி ராமானுஜ சம்பிரதாயத்தை வளர்ந்துட்டு வந்தா. இதில் பிற்காலத்திலே ராமானுஜ சம்பிரதாயமானது எப்படி பாஷ்யக்காரர் 74 சிம்ஹாசனாதிபதிகளை ஏற்படுத்தினார் அந்த 74 சிம்ஹாசனாதிபதிகளில் எல்லாரும் விசேஷமாக பாஷ்யக்கார சம்பாத சம்பிரதாயத்தை வளர்த்துட்டு வந்தா அப்படின்னாலும் அது காலம் போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 74 சிம்ஹாசனாதிபதிகளுடையதான பரம்பரையெல்லாம் குறைஞ்சு போயிடுத்து. இப்பொழுது சில சிம்ஹாசனாதிபதிகளுடைய வம்சத்தில் வந்தவா தான் ஆச்சாரிய புருஷாலாயும் ஆச்சாரியர்களாகவும் எழுந்தருள் இருக்கா. அது பாஷ்யக்காரருடைய பிரதான சிஷ்யர்கள் என்று சொன்னாலே ஒத்தொத்தருமே இன்னொரு பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்லும்படியாக எழுந்தொழிருந்தார். அந்த ஞானத்திலே அவதாரத்தினாலே பெருமையினாலே மகாத்மியத்தினாலே சர்வஜீவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான விசேஷ அந்த ஒரு வைபவத்தினாலே பாஷ்யக்காரர் ஒரு விலட்சணமான ஆச்சாரியராக எழுந்தொழிருந்தார். என்றாலும் ஞானம்னு பார்த்தா பாஷ்யக்காரருக்கு ஞானத்திலையும் பக்தியையும் பாஷ்யக்காரரை போலேயே இன்னொரு பாஷ்யக்காரர் தான் இவாழ்லான்னு சொல்லும்படியா இருந்தவாளே பாஷ்யக்கார காலத்திலேயே நிறைய பேர் இருந்தா. அதான் நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பலம் அது. பாஷ்யக்காரருடைய அவர் உபதேசிச்ச அத்தனையும் அவர் என்ன திருவுள்ளத்தினாலே உபதேசிச்சாரோ அந்த திருவுள்ளத்தை அந்த ஹிருதயத்தை அப்படியே தங்களுடைய ஹிருதயமாக கொண்டு அப்பேற்பட்ட ஞானிகளாயும் பக்தி பக்திமான்களாயும் இருந்த உயர்ந்த ஆச்சாரியர்கள் பல பேர் இருந்தா. அதுல பாஷ்யக்காரரை விட கொஞ்சம் 8 வயசு பெரியவர்னு சொல்லும்படியான கூறத்தாழ்வான், பாஷ்யக்காரருடைய தம்பி திருத்தம்பி என்று சொல்லும்படியா சித்திப்பள்ளியா இருந்த எம்பார், இப்பொழுது நாம் அனுபவிச்சுட்டு கொண்டு இருக்கிற திருக்குறுகை பிரான் புள்ளான், பாஷ்ய அந்தரங்கமான கைங்கரியமாக மடப்பள்ளி ஆச்சான் என்று சொல்லும்படியாக நெருக்கமாக இருந்து பாஷ்யக்காரரோட 84 வருஷம் அவருக்கே கைங்கரியம் என்று அவரோடையே வாழ்ந்து அவருடைய ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு கண் திருஷ்டி ஒவ்வொரு கட்டாட்சத்தையும் அனுபவிச்சு ஒவ்வொரு ஸ்ரீசூக்தியையும் அனுபவிச்சு எப்படி தாயார் வந்து பெருமாளை எல்லாமாக கண்டு அனுபவிச்சு பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்காளோ, இல்லை இளைய பெருமாள் எப்படி ராமச்சந்திரன் எப்படி பெருமாள் பெரிய ஸ்ரீராமனை அனுபவிக்கிறதுக்கு இளைய பெருமாள் மாதிரி ஒருத்தர் இருந்திருக்க முடியாது, அப்படி ராமனுடைய ஒவ்வொரு கண் அசைவையும் ஒவ்வொரு பேச்சையும் கண்டவர் அனுபவிச்சவர் இளைய பெருமாள்னு சொல்லலாம் போலே, பாஷ்யக்காரரை அணு அணுமாக அனுபவிச்சு பார்த்தவர் தெரிஞ்சு கொண்டவர்னா பிள்ளானதான் இவர் கடாம்பி ஆச்சானதான் சொல்லுவார். அந்த மாதிரி கடாம்பி ஆச்சான் கூடவே இருந்து அவர் அபரபாஷ்யக்காரர்னு சொல்லும்படியாக அப்படி ஒரு மகாஜானியாக இருந்தார். அதனால தான் கடாம்பி ஆச்சானையும் உபய சிம்ஹாசனாதிபதி என்று பாஷ்யக்காரர் பட்டம் கொடுத்திருந்தார். திருக்குறுகை பிரான் பிள்ளானுக்கும் உபய சிம்ஹாசனாதிபதினு பட்டம் கொடுத்திருந்தார். மற்றவாளுக்கெல்லாம் சிம்ஹாசனாதிபதினு மாத்திரம் பெயர் இருந்தது. அது உபய சிம்ஹாசனாதிபதி என்றால் ஸ்ரீபாஷ்யத்துக்கும் சிம்ஹாசனாதிபதி பகவத் விஷயத்துக்கும் சிம்ஹாசனாதிபதி என்பதாக பிள்ளானுக்கு பட்டம் கொடுத்தார். ஸ்ரீபாஷ்யத்துக்கும் சிம்ஹாசனாதிபதி ரகசியத்துக்கும் சிம்ஹாசனாதிபதி என்று கிடாம்பி ஆச்சான் பிரணதாத்திகரன் என்றதா திருநாகம் அவருக்கு பட்டம் கொடுத்திருந்தார். ஆக மேற்கொண்டு சம்பிரதாயம் எப்படி வளர்ந்ததுன்னா இந்த உபய சிம்ஹாசனாதிபதிகள் என்று சொல்லும்படியான இவாளுடையதான ஒரு ஞானம்தான் அப்படியே திரண்டு வந்து இந்த ரெண்டு பேருடையதான அந்த ஒரு ஞானம் சமுத்திரம் இருக்கு, அது ரெண்டும் கலந்து தேசிகனிடத்திலே கிடைச்சு அப்புறம் நமக்கு தேசிகன் எப்படி ஆதியிலே பெருமாளோ அடுத்தது நம்மாழ்வாரோ அடுத்தது பாஷ்யக்காரரோ அடுத்தது தேசிகன் என்று சொல்லும்படியாக நம்ம ஆச்சாரிய பரம்பரை அப்படி விலட்சணமாக வசத்தியாக அந்த ஞானமெல்லாம் திரண்டு வந்து தேசிகனிடத்திலே கிடைச்சிது. அதில் இப்போ நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அந்த பாஷ்யக்காரருடைய சிஷ்ய பரம்பரைகளிலே என்னென்ன பிரிவுகள்லாம் இருந்தது, அதில் எல்லாம் திரண்டு எப்படி நம்ம தேசிகனிடத்திலே நமக்கு வந்து கிடைச்சிது என்பதையும் பார்த்துட்டா அடுத்தது சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடையதான வைபவத்தை அனுபவிக்க போகிறோம். பாஷ்யக்காரருடைய பிரதான சிஷ்யர்கள் என்று சொன்னால் முதல்ல 4 பேரை பிரதான சிஷ்யர்களாக சொல்லுவா. யாருன்னா பாஷ்யகா திருக்குறுகை பிரான் புள்ளான், கிடாம்பி ஆச்சான், முதலி ஆண்டான், நடாதூர் ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவா. இவா தான் 4 பேர் பாஷ்யக்காரருடைய பிரதான சிஷ்யர்கள். 74 சிம்மாசனாதிபதிகள்னு இருந்தாலும் அந்த 74 பேர்லேயும் இந்த 4 பேருக்கும் தனி ஏற்றம் உண்டு. இந்த 4 பேருடைய வைபவத்தில் நமக்கு நம்ம தேசிகன் சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியராக நமக்கு கிடைச்சிருக்கிறவா புள்ளானும் கிடாம்பி ஆச்சானும் நடாதூர் ஆழ்வான் முதலி ஆண்டான். இந்த 4 பேரில் இப்போது சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுக்கு என்று ஆச்சாரியர்களாக வந்த பரம்பரையிலே அந்த புள்ளானும் கிடாம்பி ஆச்சானுமாக அவா மூலமாக தேசிகனுக்கு ஞானம் வந்தது. அதனால் இந்த ரெண்டு சம்பிரதாய இந்த ரெண்டு குரு பரம்பரையை மாத்திரம் பார்த்து சுவாமி நிகமானந்த மகாதேசிகனிடத்திலே நாம் அன்வைக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கோ. பிள்ளான் பாஷ்யக்காரரிடத்துல சமஸ்த விஷயங்களையும் கழிச்சு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு அப்பொழுது அதிபதியாக எழுந்திருந்தார். அதே கிடாம்பி ஆச்சான் பாஷ்யக்காரரிடத்திலே சமஸ்தத்தையும் கிரகிச்சு கிடாம்பி ஆச்சான் வேதாந்த உதயனர் என்று பாஷ்யக்காரராலேயே கொண்டாடும்படியா பெரிய பட்டத்தோடு எழுந்தருளியிருந்தார். பாஷ்யக்காரர் தன்னுடைய சரம தசையிலே திருநாட்டுக்கு எழுந்தருளும் போது இவர்கள் ரெண்டு பேராலத்தான் சித்தாந்தம் மேற்கொண்டு சுவாமி ரிகமாந்த மகானிஷனத்திலே சேர்ந்து பெரிய சம்பிரதாயமாக உசந்ததாக தப்பில்லாததான பரிசுத்தமான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமாக வரப்போகுது என்பதை திருவுள்ளம்பத்தி தான் அது இவா ரெண்டு பேருக்கும் விசேஷ கடாட்சம் பண்ணி வச்சுருந்தார். அதில் சொல்லுவா சுவாமி பாஷ்யக்காரரிடத்துல அவருடைய ரொம்ப சரம தசையிலே சில சில நாட்களுக்கு முன்பாக பெரியவாழ்லாம் போனாலாம் இப்படி பாஷ்யக்காரர் திருமேனி தளர்ந்தாச்சு இனிமேல் இந்த சம்பிரதாயம் என்ன ஆக போகிறதோ அப்படின்னு எல்லாரும் கலங்கினாலாம். அப்போ பாஷ்யக்காரர் சாதிச்சாராம் கொங்கு பிராட்டியை போய் பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னாராம். அது கொங்கு பிராட்டி அப்படிங்கிறவோ அவள் பாஷ்யக்காரரிடத்துலே அன்வயிச்ச ஒரு சிஷ்ய. அந்த பிராட்டியை பாருங்கன்னு பாஷ்யக்கார் சாதிச்சா அப்படி என்ன விசேஷம்னு போன அவள்லாம். போன இடத்துல அந்த கொங்கு பிராட்டியானவள் இவா பார்த்து முதல்ல தலையை விரித்து போட்டுண்டாளாம். அவள் அவள் தலையை விரித்து போட்டுண்டு அதை அப்புறம் வார ஆரம்பித்தா. தலையை விரித்து போட்டு வார ஆரம்பித்தவ முதல்ல அப்புறம் ஒரு ஷேப்பு கயறுனால தலையை போட்டு முதல்ல கட்டி கட்டினா. அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் சரிப்படுத்திண்டா. அப்புறம் திருப்பியும் ஒரு வெள்ளை கயிறு எடுத்து தலையை கட்டிண்டாளாம். அவன் பாஷ்யக்காரர் அனுப்பிச்சார் அப்படின்னு சொன்னான். இவாள்லாம் போய் சொன்னான். சரி போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னாவோ. எல்லாரும் திரும்பி வந்தா பாஷ்யக்கார்கிட்ட என்ன விஷயம் என்ன போயிட்டு வந்தேன்னு கேட்டா. அங்கே போன உடனே அவள் தலையை விரித்து போட்டுண்டா அந்த கொங்கு பிராட்டி. அடுத்தது தலையெல்லாம் என்ன வாரிண்டா, வாரிண்டதுக்கப்புறம் ஒரு ஷேப்பு கயிறுனாலே கட்டிண்டா, திருப்பியும் ஒரு வெள்ளை கயிறுனாலே கட்டிண்டா, போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டா இதுதான் நடந்தது அப்படின்னா. அதான் அங்கே விஷயம். அந்த கொங்கு பிராட்டி எப்படியானவள் அந்த ஸ்ருதி என்கிற பெண், ஸ்ருதி என்ன வேதம்னு அர்த்தம், அந்த ஸ்ருதி என்கிற பெண்ணானவள் அவள் தலைவிரிகோலம் ஆயிட்டா. தலைவிரிகோலம் ஆயிட்டா யார் தலையை விரிச்சுட்டு இருப்பா அப்படின்னா தன்னுடைய பர்த்தாவினுடைய சம்பந்தம் இல்லாதவா, பர்த்தாவினாலே ரட்சிக்கப்படாதவா, தன் போக்காக போகிறவா, அப்படி கட்ட விழுந்து போனவா தான் தலையை விரிச்சுட்டு போவா. அந்த மாதிரி ஸ்ருதியானவள் தலை விரித்து கொள்ளும்படியும் ஆயிடுத்து. ஏன்னா அதுக்கு நேர் அர்த்தம் சொல்கிறவா இல்லை. ஸ்ருதிக்கும் பெருமாள், ஸ்ருதியினுடைய பர்த்தா யார், பெருமாள் தான். வேதத்துக்கு நாயகன் யார், பெருமாள் தான். வேத நாயகனான பெருமாளுக்கும் வேதத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாதத போல வேதத்தை வியாக்கியானம் பண்ணி வச்சு கடைசியில் பரதத்துவம்னா என்னன்றதையே மொத்த பேரும் மறைச்சுட்டா. அதனாலே வேதத்துக்கும் வேத சம்பந்தம், வேத நாயகனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போனதுனாலே ஸ்ருதியானவள் தன்னுடையதான பர்த்தாவை இழந்த, பர்த்தாவினுடைய வசத்திலே இல்லாதவள் போல அவள் தலையை விரிச்சுட்டு இருந்துட்டா. அதுக்கப்புறம் இதை எப்படி சரிப்படுத்துறதுன்னா அது பாஷ்யக்காரர் என்கிறதான ஆச்சாரியன் வந்துட்டார் அப்படிங்கிறதுனாலே ஸ்ருதியானவள் அவளுடையதான தலை ஒழுங்கு அழகுபடுத்தப்பட்டு அந்த தலையானது வாரப்பட்டு அதுவும் ஒரு கட்டுக்கு வந்து அவளும் இப்பொழுது தன்னுடைய பர்த்தாவை நெருங்கிட்டாள் அப்படின்றத காட்டுறது. அவளுக்கும் ஒரு பர்த்தா உண்டு, அவள் தலை விரிச்சுண்டு அலங்கோலமாக இல்லை. அது தன்னுடைய பர்த்தாவினிடத்திலே சம்பந்தம் ஏற்பட்டு வேதத்துக்கும் வேத நாயகனுக்கும் இப்பொழுது ஒரு நெருக்கம் சரியாக வந்துடுத்துன்னு பெருமாளை காட்டி கொடுத்துட்டார் ஒரு சன்னியாசி. அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை சரியாக காட்டி கொடுத்தார் ஒரு சன்னியாசி அப்படின்றத காட்டுறதுக்காக சிவப்பு கயர்னால கட்டினா. இருந்தாலும் திருப்பியும் அதை இன்னும் நன்னா கட்டுக்கு கொண்டு வரணும், அந்த தலைமையை விரிவு தலை விரிச்சுன்னு இருக்கக்கூடாது, கட்டுக்கு கொண்டு வரணுன்றது காட்டுறதுக்காக யார் கட்டுக்கு கொண்டு வர போறா அப்படின்னு வெள்ளை கயிறை காட்டினது. வெள்ளை வேஷ்டி உடுத்திண்டு ஒரு கிரகஸ்தர் வரப்போறார். அந்த கிரகஸ்தராக்கும் இந்த சம்பிரதாயத்தை இனிமேல் அழகாக அந்த வேதமாகிற பெண்மணியினுடையதான தலைவிரி கோலத்தை எல்லாம் மொத்தத்தையும் சரிப்படுத்தி பார்த்தாலே ரம்யமாக இவள் ரொம்ப ரொம்ப பதிவிரதா சிரோன்மணியாக பர்த்தாவினிடத்திலே சேர்ந்தவளாக பர்த்தாவை விட்டு பிரியாதவளாக தனக்கும் தன்னுடைய நாயகனுக்கும் அந்த சம்பந்தம் நிலைச்சிருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு இது ஒரு ஒரு கிரகஸ்தாச்சாரியர் வரப்போறார் அப்படின்றத காட்டுவது என்ப இதைத்தான் காட்டுறது அந்த கொங்கு பிராட்டினுடையதான விருத்தாந்தம்ன்றது சுருக்க ரெண்டு வார்த்தையினாலே சாதிச்சார். அடியேன் இப்ப சொன்னது பாஷகார சாதிச்சதனுடைய வார்த்தையினுடைய விஸ்தாரத்தை சொன்னேன். அந்த வேதமாகிற பெண்மணிக்கு நாயகனுடைய சம்பந்தம் இல்லாமல் போனதுனாலே விரிச்சு போட்டு இருந்தா போல இருந்தா அத ஒரு சன்னியாசியானவர் வந்து அந்த தலைவிரிச்ச கோலத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி அவளுக்கும் நாயகனுக்கும் சம்பந்தம் இருக்குன்றத ஒழுங்குபடுத்தி கொடுத்தா இனிமேலும் ஒருத்தர் கிரகஸ்தர் வரப்போறார், அவர் இந்த ஸ்ருதியினுடையதான நாயகனையும் ஸ்ருதியையும் அவ்வளவு அழகா சேர்த்து கொடுத்து அழகாக வேதாந்த சாஸ்திரத்தை காட்டி கொடுக்க போறார் அப்படிங்கிற அம்சத்தை பாஷ்யக்காரர் அன்னைக்கு இந்த கொங்கு பிராட்டினுடைய விருத்தாந்தமாக காட்டினார் அப்படின்னு பெரிவாகி வியாக்கியானம் பண்ணுவார். இதை தேசிகனுமே எதிராஜ சப்தத்திலே லேசா சூசிப்பிக்கிறார். சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகா என்பதா ஒரு சுருக்கமான வார்த்தையினாலே இந்த இந்த ஒரு விருத்தாந்தத்தை குறிப்பிட்டு காட்டுறார் அவர். அது எப்படி பின்னாடி பாஷ்யகா அந்த கொங்கு பிராட்டியானவள் யாருன்னா அதையும் ரொம்ப ஒரு விசேஷமாக கொண்டாடுறா பெரியவா. எப்படி எத்தனையோ நித்திய சூரிகள்லாம் வந்து அவதரிச்சு தான் நம்ம ஆச்சாரியாளாக வந்து சேர்றா, பாஷ்யகாரர் ஆச்சரியமாக வந்து அவதரிச்சார். அதே போல பாஷ்யகாரர் அவதரிச்சு இந்த வைதிக சம்பிரதாயத்தை காப்பாத்துற அழக தான் கூட இருந்து அனுபவிக்கணும்னு வேதமே ஒரு பெண்மணியாக ஒரு கொங்கு பிராட்டியாக வந்து பாஷ்யக்காரர் இடத்துல அன்வயிச்சு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பாஷ்யக்காரர் ரட்சிக்கிறதான அழக தானும் அந்த மடத்துல இருந்து அனுபவிச்சுட்டிருந்தா அப்படின்னு சொல்றா. அந்த அதனால தான் பாஷ்யக்காரர் அவளை போய் பாருங்கோ அவ அவ இந்த சம்பிரதாயம் என்ன ஆக போறதுன்றத அவ வந்து பதில் சொல்லுவான்னு சொல்லி அனுப்பிச்சா அப்படின்றதாக ஒரு விருத்தாந்தம் சொல்ற வழக்கம் உண்டு. இப்படி பின்னாலே தேசிக பாஷ்யக்காரரின் பிறகு தேசிகன்தான் ஆச்சாரியனா வரப்போறார், இவர் தான் பாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தினுடைய அழகையெல்லாம் ரட்சிச்சு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை நிலைநாட்ட போறார், இந்த சத் சம்பிரதாயமான பிரபத்தி சம்பிரதாயத்தை காப்பாற்ற போறார் என்பதற்கு பாஷ்யக்காரரே குறிப்பிட்டு காட்டின விருத்தாந்தம் இதுன்னு சொல்லுவான். இந்த பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள் பிரதானமாக சொன்னோம் இல்லையா, அதுல முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரு விஷயம் உண்டு. புள்ளானுடைய வைபவம் என்னன்னா புள்ளான ஞானபுத்திரராகவே பாஷ்யக்காரர் சுவீகரிச்சார் என்றது புள்ளானுடைய வைபவமாக பார்த்தோம். பாஷ்யக்காருடைய ஹதய ரகசியம் எல்லாம் தெரிஞ்சவர், ரகசிய சாஸ்திரமான ரகசிய சம்பிரதாயமான இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தினுடையதான பிரதான ஆச்சாரியனாக பாஷ்யக்காரராலேயே சுவீகரிக்கப்பட்டவர் அனுகிரகிக்கப்பட்டவர்னு சொன்னால் அது கிடாம்பி ஆச்சான்றதையும் பார்த்தோம். நடாதூர் ஆழ்வான்றவரும் முதலியாண்டான்றவரும் என்ன பெருமைன்னா எப்படி பாஷ்யக்காரருடைய மாமா பிள்ளைன்னு சொன்னோம் இல்லையா, பிள்ளான்னு சொல்லிச்சு மாமா பிள்ளைன்னு சொன்னோம். ஆனால் உறவுக்காக சிஷியாள்னு இல்லை, அவ வைபவம் அப்படி இருந்தது, அந்த உறவை கடந்து வந்த அந்த வைபவம் சிஷ்ய ஆச்சாரிய சம்பந்தமானது அந்த உறவையெல்லாம் கடந்து வந்து அவ்வளோ உஷத்தியாக இருந்தது. அதே போல பாஷ்யக்காரருடையதான ரெண்டு தங்கைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகள், அதில் ஒருத்தர் நடாதூர் ஆழ்வான்றவர் இன்னொருத்தர் முதலே ஆண்டான்றவர், இவாளெல்லாம் பாகினேயர்கள் மருமான்கள்னு சொல்கிற வழக்கம். அது பாஷ்யக்கார சரித்திரத்தில் வாசிக்கச்சே பார்த்தோம்னா மருமான்கள் பாஷ்யக்காரருடைய மருமான்கள்னு இவா ரெண்டு பேரையும் சொல்லுவா. இவா ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப கூடவே எப்பவும் பாஷ்யக்காரருடைய கூடவே இருந்துவா. அதனால முக்கியமாக 74 சிம்மாசனாதிபதியில் இருந்தாலும் இவா நாலு பேர் ரொம்ப முக்கியமானவா, பாஷ்யக்கார சிஷ்யாள் இவா நாலு பேரும் முதல்ல ரொம்ப முக்கியமானவா. அதுலேயுமே நடாதுழாழ்வானை பற்றி எங்கே மென்ஷன் வந்தாலும் அதில் பிரிய பாகினேயர்னு ஒரு வார்த்தை, பிரியன்ற ஒரு வார்த்தை சேர்ந்துருக்கும். ரெண்டு பேருமே மருமான்கள் ரொம்ப இஷ்டமானவா தான், ஆனால் இருந்தாலும் பிரிய பாகினேயர்னு நடாதூர் ஆழ்வானுக்கு ஒரு அடைமொழி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத சேவிக்கிறோம். குரு பரம்பரை வியாக்கியானங்களை பார்க்கவே பார்க்குறோம் அது. அந்த நடாதூர் ஆழ்வான் பாஷ்யக்காரருக்கு ரொம்ப இஷ்டமானவர்னு சொல்கிறா. அதனால தான் பின்னால் நடாதூர் ஆழ்வானுக்கு ஒரு ஏத்தம் சொல்லச்சே என்ன சொல்லுவா, பாஷ்யக்காரர் ஸ்ரீவாஷ்யத்தை சாதித்த போது பாஷ்யக்காரர் ஸ்ரீவாஷ்யத்தை சாதித்த போது அவர் தன் கைப்பட ஓலையில் எழுதலை, அவர் பாஷ்யக்காரர் சொல்ல சொல்ல எழுதினவர் அப்படின்றது நடாதூர் ஆழ்வானுக்கு தான் சொல்கிறா. பாஷ்யக்காரன் குரத்தாழ்வானும் கலந்துண்டு ஸ்ரீவாஷ்யத்தும் சாதிச்சா அது பாஷ்யக்காரருடைய தான் பிரதானமான அவருடைய ஸ்ரீ சூக்தி தான் அது. எந்த பாஷ்யத்தை சாதிக்கச்செல்லாம் குரத்தாழ்வானுடைய அபிப்பிராயத்தை கவனிச்சுப்பார், அது குரத்தாழ்வான் சம்மதிச்சா தான் மேற்கொண்டு ஸ்ரீவாஷ்யம் எழுதுவார்னு கூட சொல்கிறான். அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தை கூறத்தாழ்வானுடையதான ஒரு அபிப்பிராயத்தோட சேர்ந்து பாஷ்யக்காரர் சாதிச்ச போது அதை பட்டோலப்படுத்துறது அப்படிங்கிறது, அது அந்த நியமனம் பட்டோலப்படுத்துறது முதல் முதல்ல ஸ்ரீபாஷ்யம் யாருக்கு கிடைச்சதுன்னு சொன்னா பாஷ்யக்கார ஸ்ரீசூக்தியிலேருந்து அவருடைய திருவாக்குலேருந்து கிடைச்சது நடாதுரு ஆழ்வானுக்கு தான் என்பதனாலே நடாதுரு ஆழ்வானுக்கு ஒரு விசேஷ பெருமை என்னன்னா ஸ்ரீபாஷ்யத்தை பட்டோல பண்ணவர் பெருமை. பாஷ்யக்காரருடைய உத்தரவின் பேர்ல அவர் சொல்ல சொல்ல சாதிக்க சாதிக்க ஸ்ரீபாஷ்யத்தை பட்டோல பண்ணவர் அப்படிங்கிற பெருமை அப்படின்னு சொல்லுவா. அப்படி அதுலேயே அதுலேயே பவித்ரீகிருத கூரேஷா பாகினேய திருதண்டகா அப்படின்னு ஒரு வச்சனம் பூர்வாச்சாரியால் கொண்டாடுறது உண்டு. அது என்னென்ன பவித்ரீகிருத கூரேஷா அப்படின்னு கூரத்தாழ்வான பாஷ்யக்காரருக்கு கையில் சாத்திக்கிற பவித்திரம் மாதிரி அவ்வளோ வசத்தியானவர். ஏன்னா எந்த சத்காரியத்தை பண்ணாலும் அது பவித்திரத்தோடே பண்ணாதான் அந்த சத்காரியத்துக்கு பெருமைன்னு சொல்லுவா இல்லையா. ஏதாவது ஹோமம் பண்ணுறதா, அக்னியில் ஹோமம் பண்ணுறதா இருந்தால், அனுஷ்டானம் பண்ணுறதா இருந்தால் கையில் பவித்திரம் இருந்தால் தான் அது வசதி. அக்னியில் வெறும் கையாலே ஹோமம் பண்ணக்கூடாது அப்படின்னு பவித்திரத்தோடே சேர்க்கணும்லாம் சொல்கிறது உண்டு இல்லையா. அதுபோல் பவித்திரம்ன்றது எப்படி நம்ம கைக்கு சுத்தியை கொடுத்து கர்மாவுக்கு சுத்தியை கொடுத்து அதனாலே ஒரு ஏற்றத்தை கொடுக்குறதோ அது மாதிரி பாஷ்யக்காரருக்கு பவித்திர ஸ்தானத்தில் இருந்தார் குரத்தாழ்வான் அப்படின்னு சொல்லுவா. அதே அதே போல் பாகினேய திருதண்டகான்னு சொல்லுவா. அதாவது கூரத்தாழ்வான எப்படி பவித்திரமா இருந்தாலும் அதே போல முதலையாண்டான் பாஷ்யக்காரருக்கு ஒரு திருதண்டம் மாதிரி அவ்வளோ வசத்தின்னு சொல்லுவா. எப்படி சன்னியாசிக்கே ஏத்தம்னா திருதண்டத்தினாலதான் சொல்றது. முன்னையே சொல்லியிருக்கோம் இது வாக்தண்டம் மனோதண்டம் காயதண்டம்னு சொல்றது. அந்த வாக்கெல்லாம் அடக்கி இந்த வாக்குனாலே பிரணவத்தை தவிர வேறொரு பேச்சு அனாவசியம் அப்படின்னு சொல்லி எப்பவும் பிரணவத்தையே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாக்தண்டம்னு பேரு. அதே பேர் காயதண்டம்னா என்னன்னா எந்த ஜீவனுக்கும் ஹிம்சையே பண்ணக்கூடாது. ஒரு புஷ்பத்தை கூட பறிக்கக்கூடாது, ஒரு செடியில துளசி கூட பறிக்கக்கூடாது. அந்த ஒரு ஹிம்சை கூட அந்த ஒரு பிராணிக்கு செய்யக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சுத்தியாயிருந்து ஆராதனத்துக்கு புஷ்பம் வேணும்னா கூட அது திருத்துழா வேணும்னா கூட அது சிஷியால் தான் பறிச்சு கொடுக்கணுமே அப்படியே தானே ஒரு ஹிம்சை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஹிம்சையிலிருந்து விலகி இருக்கிறது, அதாவது எந்த ஜீவனுக்கும் ஒரு ஹிம்சையே செய்யாமல் இருக்கிறது அது காயதண்டம்னு சொல்லி சரீரத்தினாலே ஒரு ஹிம்சை செய்யக்கூடாமல் அடக்கின்னு இருக்கிறதுக்கு காயதண்டம்னு பேர். தண்டம்னா அடக்கிக்கிறதுன்னு பேர். அதுதான் மனோதண்டம் அப்படின்னு மனோதண்டம் வாக்தண்டம் காயதண்டம் அப்படின்னு சொல்கிறது. இதை மனோதண்டம் அப்படின்னா மனசினாலே யாருக்கும் ஒரு தீங்கும் செய்யாமல் எப்பவும் பகவானையே நினச்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மூணு தண்டத்தை சொல்கிறது. வாக்தண்டம் மனோதண்டம் காயதண்டம்னு சொல்லுவா. அது மாதிரி இந்த மாதிரி இந்த மூணு தண்டமும் சேர்ந்து திருதண்டம்னு சொல்கிறது. இந்த திருதண்டம் தான் சன்னியாதிகளுக்கு ஒரு லட்சணம். அது காஷாயம் போலே திருதண்டம் ஒரு லட்சணம். அதே உபவீதின மூர்த்த பண்றவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம்னு கூட சாதிச்சார் பாருங்க. அது மாதிரி திருதண்டம் அந்த திருதண்ட ஸ்தானத்தில் இருந்தவர் முதலையாண்டான்னு சொல்லுவா. பெரியவாள் சொல்லுவா அது பெருமாள் ஒரு சன்னியாசியை சேவிக்கிறதா இருந்தானா அவ திருதண்டத்தோடு இருந்தால் தான் அந்த சன்னியாசியை சேவிக்கணும். திருதண்டம் இல்லை திருதண்டத்தை அப்புறம் இப்புறம் வச்சுருந்தாருன்னா அவரை சேவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அது நம்ம ஆச்சாரியாளுக்கு அந்த கண்டிஷன் நாம் வச்சுக்கக்கூடாது. பொதுவாக சொல்லுவாள் நான் வந்து காலக்ஷேமம் சாதிச்சிருந்தேன் அப்போ காலக்ஷேமம் கேட்டுன்னு இருந்தவா சுவாமி ஆச்சாரியனிடத்துல திருக்குடந்த ஆண்டவனிடத்துல திருவடியில் காலக்ஷேபம் கேட்டுட்டு இருந்தபோது அப்போது ஸ்ரீகோசம் சாதிச்சுட்டு அப்போது காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருந்தார். அப்போது அண்ணாது வரதாச்சார்னு மைசூரில் எழுந்திருந்த ஒரு ஆச்சாரியன் ஒரு பெரிய சுவாமி உத்தர் அந்த சுவாமி திருக்குடந்த ஆண்டவனை சேவிக்கிறதுக்கு வராரு அப்படின்னு சொன்னால் உடனே திருக்குடந்த ஆண்டவன்கிட்ட கிடந்து போய் திருதண்டத்தை ஏழு பண்ணின்னு வந்தாச்சு. அப்புறம் அந்த சுவாமி வந்து ரெண்டு பேரும் நாளைக்கு பேசிகிட்டு இருந்தா நல்ல விஷயங்கள்லாம் பேசினா அப்புறம் அந்த சுவாமி புறப்பட்டு போயாச்சு. அப்புறம் ஆண்டவன் அப்படி பரிகாசமாக சாதிச்சாச்சு. சரி திருதண்டம் இல்லாமல் அவள்லாம் நம்மளை சேவிக்க மாட்டா, திருதண்டம் இல்லாத சன்னியாசியை சேவிக்கக்கூடாதுன்னு சொல்லுவா, அவர் ஏதாவது நினச்சிக்க போகிறனே அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் எழுதுன்னு வந்தேன் அப்படின்னார். எதுக்காகனா இந்த ஒரு அனுஷ்டானத்தில் அது திருதண்டம் இருந்தால் தான் சன்னியாசிக்க பெருமை. அவரை சேவிக்கணும்னா கூட திருதண்டம் இருக்கச்சே சேவிக்கிறது தான் விசேஷம் அப்படின்றது சம்பிரதாயம். அது எதுக்காகனா முதலையாண்டான திருதண்டமாக சொன்னது எதுக்காகன்னா பாஷ்யக்காரருக்கு அவ்வளவு ரொம்ப வேண்டியவர், அவ்வளவு நெருக்கமானவர் அப்படிங்கிறத காட்டுறது இந்த திருதண்டம். நான் இப்போ சொன்ன விஷயத்தை வச்சு நம்ம ஆச்சாரியா திருதண்டத்தில் கையில் வச்சுக்கலன்னா சேவிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு வராதுங்கோ. ஆச்சாரியான்ற பெருமையினாலே எப்பவுமே சேவிக்க வேண்டியவா தான். பொதுவாக மற்ற சன்னியாசிகளை சொல்லிச்சு, அந்த காலத்துலலாம் சன்னியாசிகள் நூற்றுக்கணக்கில் இருந்தா. இப்போல்லாம் சன்னியாசிகள்லாம் ஏதோ சில சம்பிரதாய ஆச்சாரியாலாக ரெண்டு மூணு பேர் இருக்காளே ஒழியோ, அந்த காலத்தில் சன்னியாசி நூற்றுக்கணக்கில் இருந்தா. அதனால் இது சன்னியாசிகளை சேவிக்கிச்சு. தர்மம் கடைபிடிக்க வேண்டிய தர்மம் என்னென்னா, அவள் திருதந்தத்தோடு இருந்தால் தான் சேவிக்கிறது அப்படிங்கிறதான ஒரு வழக்கம் அது. இந்த இந்த அம்சத்தை எதுக்காக சொன்னேன், பாஷ்யகாரருக்கு முதலியாண்டான் எவ்வளவு நெருக்கமானவர் அப்படின்னா, எப்படி பவித்திரத்தை சாத்திண்டா தான் கைக்கு பெருமைன்னு சொல்லலாமோ, திருதண்டத்தை சாத்திண்டா தான் சன்னியாசிக்கு பெருமைன்னு சொல்லுவாளோ, அந்த மாதிரி கூட சொல்லணும் போல இருந்தாள் இவாள்னு சொல்றதுக்காக. அது இவாளுடைய ஏற்றத்தை சொல்ல வந்த இடம் அது. அப்படி ரொம்ப நெருக்கமானவான்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. பாஷ்யகாரரோட வசந்தவா அப்படின்னு தப்பான அர்த்தம் கிரகிச்சிடக்கூடாது. அது பாஷ்யகாரருக்கு அவளுக்கு நெருக்கமானவா குறத்தாழ்வானும் முதலியாண்டானும் அப்படின்னு சொல்லுவாள். இதே போல் இப்போ புள்ளான ஞானபுத்திரராக நெருக்கமானவர்னு பார்த்தோம், புள்ளா அதே போல் கிடாம்பியாச்சான் பாஷ்யகாரருக்கு ரொம்ப அந்தரங்கமான கைங்கரியத்தை கூடவே இருந்து 36 திருநட்சத்திரம், பாஷ்யகாரருக்கு 36 திருநட்சத்திரம், அப்போ தான் ஆச்சான் வந்து கைங்கரியத்தில் மடப்பள்ளி ஆச்சானா கைங்கரியத்தை ஏற்றுண்டார். அதிலிருந்து 126 திருநட்சத்திரம் வரைக்கும் நடுவில் கிடாம்பியாச்சான் இந்த ஸ்ரீபாஷ்ய பிரவர்த்தனத்துக்காக கொஞ்ச நாள் வடதேசம் எல்லாம் யாத்திரை பண்ணிட்டு வந்தார். ஒரு வருஷ காலம் யாத்திரை பண்ணிட்டு வந்தார். அந்த ஒரு வருஷ காலம் தவிர மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவர் பாஷ்யகாரரோட தான் இருந்தார் என்பதாக பார்க்குறோம். கிரந்தங்களை சேவிக்கிச்சு இந்த அர்த்தம் தான் மனசில் படுறது. அப்படி கூடவே இருந்தவர், 84 வருஷம் கூடவே இருந்தவர் கிடாம்பியாச்சான். அந்த ரகசிய சிம்ஹாசனாதிபதி என்று பெயர் பெற்றவர். இவா ரெண்டு பேரும் பிரிய பாகினேயாள் என்பதாக சொல்லி, அதிலும் பாஷ்யம் சாதித்த போது பாஷ்யகாரர் உத்தரவினாலே நெருங்க இருந்து அவர் சாதிக்க சாதிக்க பட்டோல பண்டவன்ற பெருமை நடாதுரு ஆழ்வானுக்கு. முதலியாண்டானுக்கு அந்த பாஷ்யகாரருடைய திருதண்டம் போலே அவருக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்தார் என்பதனால இந்த 4 ஆச்சாரியால பிரதானமாக சொல்லுவார். இந்த 4 ஆச்சாரியால இப்போ நமக்கு ஆச்சாரிய பரம்பரையிலே நாம் தனியன் சொல்லி அனுசந்தானம் பண்ணக்கூடியவளா இப்போ நமக்கு வந்திருக்கிறவா, தேசிகன் சம்பிரதாயத்திலே வந்து கிடைச்சிருக்கிறவா யாருன்னா, இவா ரெண்டு பேரும் புள்ளானும் கிடாம்பி ஆச்சானும். இந்த ஆச்சாரிய பரம்பரையானது எப்படி மேற்கொண்டு வளர்ந்து சுவாமி தேசிகனிடத்திலே வந்து நமக்கு பின்னால் தேசிகன் பிரதான ஆச்சாரியராக நம்ம சம்பிரதாயத்துக்கே கூட்டத்தராக இன்னைக்கு தேசிக சம்பிரதாயம்னு நாம் சொல்லும்படியாக நமக்கு ஒரு விசேஷமான விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்றத மேற்கொண்டு நாம் பார்க்க போகிறோம். அதில் புள்ளான் புள்ளானிடத்திலே அன்வைச்ச ஆச்சாரியால் மேற்கொண்டு நாம் தெரிஞ்சுக்கணும். புள்ளான் எப்படி இருந்தார், அவருடைய விற்த்தாந்தங்களே நடுவில் ஒரு விஷயம் சொன்ன முன்னே சொன்னேன். புள்ளானுக்கு எங்கும் பாஷ்யகாரர் எதிலும் பாஷ்யகாரர் அந்த மாதிரி அவ்வளவு ஒரு புள்ள அவருக்கு அவ்வளவு பக்தி புள்ளானுக்கு. ஒரு சமயம் அவர் இந்த மேல்நாட்டுக்கு, மேல்நாடுன்னு ஃபாரின் அர்த்தம் இல்லை, அப்போல்லாம் இந்த மைசூர் பிராந்தியத்தை மேல்நாடுன்னு சொல்கிற வழக்கம். அங்கே மேல்நாட்டுக்கு ஒரு விஷயமா யாத்திரையாக போயிருந்தார். அங்கே யாத்திரையாக போயிருந்தவன் ஆஹா பெரிய வைஷ்ணவர் வந்திருக்காரேன்னு சொல்லி அவரை ஒரு ஆற்றுல இன்னைக்கு நம்ம ஆற்றுல இன்னைக்கு சுவீகரிச்சுக்கணும் அப்படின்னு பிரசாதம் சுவீகரிச்சுக்கணும்னு கூப்பிட்டா. ஸ்வயம் பாகம் தான் பண்ணிக்க முடியும் அப்படின்னு, சரி ஸ்வயம் பாகம் பண்ணிக்கலாம்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்தா அந்த ஆற்றுல அன்னைக்கு தங்குறதா பிள்ளான் அன்னைக்கு சங்கல்பிச்சுட்டு வாத்துக்கு போனார். அன்னைக்கு வாத்துல போனால் ரொம்ப நன்னா இருந்தது, எல்லாம் ரொம்ப வைஷ்ணவமாக இருந்தா பகவத் பக்தியோடு இருந்தா. அப்போ அந்த ஆற்றுல அந்த பகவத் ஆராதனமாக பகவான் நாம சங்கீர்த்தனம் ஆரம்பித்தா, ரொம்ப விசேஷமாக ஆரம்பித்தா பகவான் நாம சங்கீர்த்தனம் ஆரம்பித்தா முடித்தா நல்லா இருந்தது. ஆனால் புள்ளானுக்கு ரொம்ப வருத்தம் அது. உடனே அந்த ஆட்டு விட்டு கிளம்பிட்டார் அவர். அந்த ஆட்டு விட்டு கிளம்பிட்டார். என்ன என்ன அப்படின்னு கேட்டால், என்ன இப்படி ஒரு பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாள், ஆரம்பத்திலேயோ முடிவிலையோ நம்ம ராமானுஜன் நினைக்கக்கூடாதா, நம்ம ஆச்சாரிய ஸ்மரணம் இல்லாமல் என்ன பெருமாள் வேண்டியிருக்கு, நம்ம பாஷ்யக்காரர் சம்பந்தம் இல்லாமல் பகவத் சம்பந்தம் இருக்கிறான் எனக்கு வாண்டான்னு கிளம்பி வந்துட்டாராம். அப்படி போன இடத்துல ஏதோ சாப்பிட்றதுக்கு கூட்டான்னு சரி ஸ்வயம் பாகத்துக்கு வசதி பண்ணி கொடுத்தாருன்னா ஆச்சு நம்ம காரியத்தை முடிச்சுன்னு வரலான்னு இல்லாமல் இந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் அவ்வளோ ரம்யமாக இருக்குச்சு கூட, அதுலேயும் கூட ஆச்சாரிய சம்பந்தம் முடிவிலையோ முதலிலேயோ இருக்க வேண்டாமோ, ரெண்டு முதல்லையும் முடிவிலையும் ஆச்சாரிய சம்பந்தம் தானே வேணும். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் ராம பாஷ்யக்காரரை சம்பந்தப்படுத்தாமல் பகவானை சம்பந்தப்படுத்தி இருக்கிற வீடு வேண்டாம். அந்த மாதிரி அதை எப்போவுமே அந்த பாஷ்யக்காரரிடத்துல எவ்வளவு பக்தி, அதுக்காக அது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவா. அப்படி புள்ளானிடத்து புள்ளானுக்கு பாஷ்யக்காரரிடத்துல இருக்கிற பக்தியை, பாஷ்யக்காரருக்கு திருநாட்டுக்கு எழுந்த பிறகு புள்ளான் பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார், புள்ளானிடத்துலேயே அன்வைச்ச எத்தனையோ மகான்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியவரை எங்களாழ்வான்னு சொல்லுவா. எங்களாழ்வான் அவருக்கு விஷ்ணு சித்தர் என்பதாக திருநாமம். பிள்ளான பத்தி தனியன் சொல்லச்சே ரொம்ப விக்கியாத்தோ இது சார்வபௌம ஜலதே சந்திரோபமத்தே நய ஸ்ரீபாஷ்யேண யதன்மயா சுவிதிதா ஸ்ரீ விஷ்ணு சித்தாதய வியாக்கியாம் பாஷ்யகிருதாக்ஞஜோபநிஷதாம் யோ திராவிடீனாம் யதாத் பூர்வம் தம் குருகேஸ்வரம் குருவரம் காருண்ய பூர்ணம் பஜே என்பதாக ஒரு தனியன் சொல்ற வழக்கம். அதுல எப்படி ஒரு சமுத்திரமானது அப்படியே பூங்கினா எதை பார்த்து சந்தோஷப்படும்னா அது சந்திரனை பார்த்து தான் சந்தோஷப்படும். அதுபோல பாஷ்யக்காரர் கூட சந்தோஷப்படும்படியான ஒரு பாஷ்யக்காரராகிற சமுத்திரம் சந்தோஷப்படணும்னா அது பிள்ளான பார்த்து சந்தோஷப்படுறா போல ஆகாது. எப்படி பிள்ளான பார்த்து பாஷ்யக்காரர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதுபோல இன்னொருத்தரை பார்த்து சந்தோஷப்பட்டார்னு சொல்ல முடியாது. அப்படி பிள்ளானுடைய பெருமை இருந்தது என்று. அதுக்காக பாஷ்யக்காரர் இன்னொருத்தரை பார்த்தா சந்தோஷப்பட மாட்டார்னு அர்த்தம் இல்லை. அது பாஷ்யக்காரர் பிள்ளானை பார்த்து சந்தோஷப்பட்டார்னா அது ஒரு விலட்சணமா இருக்கும். எப்படி தசரத சக்கரவர்த்தி ராமனை பார்த்தா சந்தோஷப்படுறா போலே ஆகாது, தசரத சக்கரவர்த்தி மற்ற குமாரர்களை பார்த்தா சந்தோஷப்படுறது, மற்ற விஷயங்களை பார்த்தா சந்தோஷப்படுறதுன்னு சொல்லலாம் இல்லையா. அதுபோல பிள்ளானை கண்டால் பாஷ்யக்காரர் சந்தோஷப்படுவது என்பது ரொம்ப விலட்சணமா இருக்கும். அதான் விக்கியாதோ எதி சார்வபௌம ஜலதே சந்திரோபமத்தேனையா. இப்படி எப்படி சமுத்திரத்தில் திருப்பார்கடலிருந்து புறப்பட்ட வஸ்துக்களிலே சந்திரன் ஒரு விசேஷமான வஸ்து போல பாஷ்யக்காரராக சமுத்திரத்திலிருந்து புறப்பட்ட வஸ்துக்களிலேயே இந்த புள்ளான் என்கிற சந்திரன் ஒரு விசேஷமானவர். அவர் தான் பாஷ்யக்காரர் திருவுள்ளப்படியே ஒரு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் அத்தியுதமா பண்ணினார். இவருடைய திருவடியிலே ஆசிரியிச்சதுனால்தான் விஷ்ணு சித்திர முதலான மகான்கள் இப்பொழுது நாம் எந்த எங்களாழ்வான்னு எடுத்துக்கொண்டோமோ அந்த உயர்ந்த ஆச்சாரியருக்கு எங்க விஷ்ணு சித்தர் என்பதான திருநாமம் அது. அந்த வியாக்கியம் பாஷ்யகிருதாக்ஞோபனிடதான் யோ திராவிடீனாம் யதாத்து. அந்த விஷ்ணு சித்தர் முதலான மகான்களுக்கு ஆச்சாரியராயிருந்து இந்த திருவாயுமொழிக்கு உயர்ந்த உயர்ந்த பகவத் விஷயமாகிற வியாக்கியானத்தெல்லாம் அருளி செய்த அந்த உத்தமமான அந்த குருகேஸ்வரர் என்று சொல்லும்படியான புல்லானை நாம் ஆசிரியிக்கிறோம் என்றதான இந்த தனியன் இதில் காட்டி கொடுத்தது பாஷ்யக்காரருக்கு ரொம்ப இஷ்டமான சிஷ்யர் என்று காட்டி கொடுத்தா போல இந்த புல்லானுக்கு ரொம்ப இஷ்டமான சிஷ்யர் யாருன்னா விஷ்ணு சித்தர்னு காட்டுறது இந்த இந்த தனியன். அதுக்கு அதான் ரொம்ப விசேஷம். அதுக்காக தான் இந்த தனியனை சொன்னேன். அந்த விஷ்ணு சித்தர் என்று சொல்லும்படியான எங்களாழ்வான் எத்தனையோ மகான்கள் எப்படி பாஷ்யக்காரரிடத்திலே சிஷ்யால் எத்தனை பேர் அன்வயிச்சாலோ அதே போலே அத்தனை இவ்வளோ சிஷ்யால் பின்னால் எவ்வளோ பேர் அன்வயிச்சா புல்லானிடத்துல. ஆனால் அத்தனை பேரிடத்திலும் அது விஷ்ணு சித்தர் மாதிரி அது பிள்ளானுடைய சிஷ்யர்னு சொல்லும்படியாக இன்னொருத்தர சொல்ல முடியாது. அப்படி பிள்ளானுடைய சிஷ்யராக விஷ்ணு சித்தர் எங்களாழ்வான்னு எங்களாழ்வான் அப்படிங்கிறவர் திருவள்ளரை சோழியர் அப்படின்னு சொல்லுவா அவர். திருவள்ளரை சோழியர் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே திருவள்ளரைன்னு ஒரு திவ்ய தேசம், ரொம்ப வசதியான திவ்ய தேசம். பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார், கலியன் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார், ரொம்ப வசதியான திவ்ய தேசம் அது. அதில் அந்த திவ்ய தேசத்திலே அவதரிச்சவர் விஷ்ணு சித்தர் என்கிற இந்த மகான். இவர் பூர்வசிகர், பூர்வசிகர்னு சொன்னால் முன்குடுமிக்காரர்னு சொல்லுவாள். பூர்வசிகர் சோழியர் இவர். இவர் புள்ளானிடத்திலே சகல சாஸ்திரங்களையும் கிரகிச்சு விசேஷமாக ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் அத்தியுதமாக பண்ணிட்டு இருந்தார். அதனால தான் இவர் பின்னாலே நடாதுராழ்வான் இப்போ நம்ம சொன்னோமே நாலு பேர் விசேஷமான சிஷியால்னு சொன்னோம் இல்லையா, அது நாலு பேர் சிஷியால நடாதுர் ஆழ்வானும் ஒரு பாஷ்யக்காரருடைய ரொம்ப முக்கியமான சிஷ்யர். அது நடாதுர் ஆழ்வானுடைய திருக்குமாரர் தேவராஜர் என்பதாக உயர்ந்த திருநாமம். அவருடைய திருக்குமாரருக்கு வரதாச்சாரியர் என்ற திருநாமம். அவர் தான் நடாதுர் அம்மாள் என்று பின்னாலே நாம் விசேஷமாக அனுபவிக்க போகிற ஆச்சாரியன் நடாதுர் அம்மாள்ன்றவர். இந்த நடாதுர் அம்மாள் நடாதுர் ஆழ்வானுடைய பேரனாயிருந்து அவர் ஸ்ரீவாஷ்யத்தை பட்டோல பண்ணவருடைய சாட்சாத் பேரனாயிருந்து அவரும் ஸ்ரீவாஷ்ய சிம்மாதனாதிபதியாக இருக்கச்சே அந்த நடாதுராழ்வானுடைய திருத்தொகுப்பினார் தேவராஜர் நம்ம நடாதுராழ்வான தன்னிடத்திலே வாசிக்கிறத விட இந்த பிள்ளை இந்த நடாதுரம்மாள் என்று சொல்லும்படியான இந்த வரதாச்சாரியர் இருக்காரு. இவரை யாரிடத்திலே போய் வாசிக்க அனுப்பிச்சார் அப்படின்னா எங்களாழ்வான் இடத்திலே போய் காலக்ஷேபம் பண்ண அனுப்பிச்சார். அதான் அங்கே விசேஷம் அது. என்னன்னா அந்த எங்களாழ்வானிடத்திலே ஸ்ரீவாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணினால போல ஆகாது, இன்னொருத்தர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணினான் அப்படி ஏழு இருந்தே எங்களாழ்வான். அதுதான் அங்கே விசேஷம். எங்களாழ்வான் பாஷ்யக்காரரையுமே அவர் சேவிச்சிருக்கார் என்பதாகத்தான் பார்க்குறோம். சரித்திரங்களை பார்க்கச்சே அவர் பாஷ்யக்காரரையும் சேவிச்சிருக்கார், புல்லானிடத்திலே சிஷ்யனாக இருந்து ஸ்ரீவாஷன் காலக்ஷேபம் பண்ணியிருக்கார். ஸ்ரீவாஷ பிரவச்சன சாஸ்திர பிரவச்சனங்கள்ல புல்லானிடத்திலே போலே கேட்கணும்னா அது எங்களாழ்வானிடத்திலே கேட்கணும்னு சொல்லுவார். இப்போ இந்த புல்லானிடத்திலே கேட்குற அந்த பாஷ்யத்தினுடைய பெருமை என்ன? இல்லை எங்களாழ்வானிடத்திலே பாஷ்யத்தை அன்வயிச்சு ஸ்ரீவாஷ்ய காலக்ஷேமம் பண்ணவாளுடைய அப்படி என்ன அர்த்த விசேஷம் எல்லாம் கேட்டிருக்கா என்ற எல்லா பெருமையும் நமக்கு எப்போ மனசில் படுறது புரியறதுன்னா அந்த புல்லானிடத்துல எங்களாழ்வான் கேட்டு, எங்களாழ்வானிடத்துல நடாதூரம்மாள் கேட்டு, நடாதூரம்மாளிடத்துல ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் கேட்டு, ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் அப்படியே கேட்டதை எழுதுறோம்னு சொல்லி நடாதூரம்மாளிடத்துல ஸ்ரீபாஷ்யத்தை கேட்டதை எழுதி வச்சு ஸ்ருத பிரகாசிக்க சேவிக்கச்சேதான் தெரியுது ஸ்ரீபாஷ்யம்ன்றது எப்பேற்பட்ட கிரந்தமாகும். அந்த ஸ்ரீபாஷ்யத்தை பாஷ்யக்காரர் எப்படி சாதிச்சிருக்கார்? எழுத்து வடிவிலே சாதிச்சதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் தான் சாதிக்க முடியும். அது அதுவும் பாஷ்யக்காரர் எப்பவும் சுருக்கமாக தான் சாதிப்பார். எழுத்தில் சாதிக்கிச்சே சுருக்கமாக சாதிப்பார். அந்த சுருக்கமாக சாதிச்சதை பாஷ்யத்தை விவரணம் பண்ணும்போது பாஷ்யர் பாஷ்யக்காரர் எப்படியெல்லாம் விவரணம் பண்ணி சாதிச்சு என்ன அத்தியுதமாக வேதாந்தத்தை சொல்லிக் கொடுத்துருக்காருன்றதை பாஷ்யக்காரரிடத்திலே புல்லான் கேட்டு, புல்லானிடத்திலே எங்களாழ்வான் கேட்டு, எங்களாழ்வானிடத்திலே நடாதுரம்மாள் கேட்டு, நடாதுரம்மாளிடத்திலே ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் கேட்டு, அந்த ஸ்ருத பிரகாசிக வியாக்கியானத்தை சேவிக்கச்சேதான் தெரிகிறது பாஷ்யம்னா எப்பேற்பட்ட ரத்தனமான கிரந்தம்னு தெரியும். அதுக்காக தான் இந்த பரம்பரையினுடைய ஏற்றத்தை சொல்றதுக்காக தான் இந்த பரம்பரையை எடுத்துட்டு இப்போ ஆச்சாரியாள் காட்டி கொடுத்துருக்கா. அதில் அந்த எங்களாழ்வானிடத்திலே காலக்ஷேபம் கேட்டாதான் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை அப்படியே பாஷிகாரிடத்திலே புல்லானிடத்திலே கேட்டா போல இருக்கும்னு அந்த ஆச்சாரியாளிடத்திலே அனுப்பிச்சு வச்சார். நடாதுர ஆழ்வானுடைய பேரனாயிருந்தும் நடாதுரம்மாள் அவர் நடாதுரம்மாள் தாங்க தன்னுடைய திருத்தோப்பனார்கிட்ட காலக்ஷேபம் பண்ணாம எங்களாழ்வானிடத்திலே வந்து காலக்ஷேபம் பண்ணும்படியா இருந்தது. இப்படி அனுப்பிச்சு வச்சவர் நடாதூர் அம்மாளுடைய திருத்தோப்பனார் தான், அவர் தேவராஜாச்சார் தான் அனுப்பிச்சு வச்சார். அவர் அனுப்பிச்சு வச்சே காரணம் எனக்கும் வயசாகி போச்சு, இந்த பையனும் என்ன இருந்தாலும் அந்த அப்பான்ற ஒரு செல்லத்தோட இருக்கான், எங்களாழ்வானிடத்துல போய் காலக்ஷேபம் பண்ணா போலே ஆகாது இவனுக்கு, அதனால இந்த பிள்ளையை அங்கேதான் அனுப்பணும்னு சொல்லி ஸ்ரீவாட்ச சிம்மாசனாதிபதியா இருந்தும் அவர் எங்களாழ்வானிடத்திலே இந்த நடாதுரம்மாள் என்று பின்னாலே உயர்ந்த ஆச்சாரியரான அந்த வரதாச்சாரியரை எங்களாழ்வானிடத்திலே அனுப்பிச்சார் அப்படின்னு காலக்ஷேபத்துக்கு அனுப்பிச்சார் என்பதை இது மேற்கொண்ட விஷயங்கள்லாம் அடுத்த வாரம் சேவிச்சுக்கலாம். ஆக நாம் இந்த வாரம் சேவிச்சது என்ன தெரிஞ்சுட்டோம், என்ன அனுபவிச்சோம்னா பாஷ்யக்காரருடையதான சிஷ்ய வர்க்கங்கள் அநேகம் இருந்தாலும் பாஷ்யக்காரரே முக்கியமாக 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி ஒத்தொத்தரும் சிம்மங்களாக இருந்து வைஷ்ணவத்தை பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்று அனுகிரகிச்சு அப்படி அந்த 74 சிம்மாசனாதிபதிகளிலே முக்கியமான 4 பேர் ரொம்ப அந்தரங்கமானவா பிரதானமானவா என்று சொன்னால் புல்லான், கிடாம்பியாச்சான், நடாதூராழ்வான், முதலியாண்டான் என்று இவாளுடைய விசேஷங்களிலே உபய சிம்மாசனாதிபதி என்று திருநாமம் சாத்தப்பட்டவர்கள்னா புல்லானையும் கிடாம்பி ஆச்சானையும் மடப்பிள்ளி ஆச்சான் என்று சொல்ல முடியாது, கிடாம்பி ஆச்சானையும் சொல்லணும். அதில் கிடாம்பி ஆச்சான் இடத்திலே அன்வயிச்சு எங்களாழ்வான், எங்களாழ்வான் இடத்திலே நடாதூரம்மாள் ஆசிரியக்க போகிறார் என்பதனை ஆசிரியிச்சார் என்ற இந்த விஷயத்தை வரைக்கும் இப்பொழுது ஓரளவு நாம் தெரிஞ்சுட்டோம். அந்த எங்களாழ்வான் திருவள்ளுரையிலே இருந்து சாதிப்பாராம். எங்களாழ்வானை பற்றி சொல்லச்சே சொல்லுவா, அவருக்கு ஸ்ரீவாஷ்யம் சாதிக்கிறதுல இருக்கிற ஆசையில் ஊரை விட்டே போயிடுவாராம் அவர். ஏன்னா அவர் திருவள்ளுரையில சோழியரோ அவர் ஊர்க்காரரா, அவருக்கு நிறைய ஞாதிகளா, அப்போல்லாம் 7 தலைமுறை வரைக்கும் இப்பவும் அதே சாஸ்திரம்தான், ஆனால் 7 தலைமுறை யாரும் நெருக்கமாக இல்லை. அப்போல்லாம் 7 தலைமுறை எல்லாரும் ஒன்றா தான் இருப்பார். ஏன்னா ஊர் பூரா எல்லாரும் ஒரே தாயாதிகள். இந்த தாயாதிகளாட்டிலே யாராவது ஆட்டிலே 7 தலைமுறை ஒரு பிள்ளை பிறந்தா 10 நாள் தீட்டு. அதுவும் இந்த காலம் மாதிரி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இல்லை, அப்போல்லாம் ஆற்றுக்கு 10 குழந்தை 12 குழந்தை இருக்கும். அதில் ஒவ்வொரு ஆற்றுலையும் எப்போ பார்த்தாலும் 7 தலைமுறைக்கு பிள்ளைகள் பிறந்துட்டே இருந்ததுன்னா போகிறோம், வருஷம் பூரா தீட்டு தான், 10 நாள் தீட்டு தான். ஸ்ரீவாஷன் சாதிக்கணுன்ற ஆசையினாலே அவர் ஊரை விட்டு போயிடுவாராம். எந்த ஊருக்கு யாரும் வந்து சமாச்சாரம் சொல்ல மாட்டாலோ அந்த மாதிரியான ஊருக்கு போய் உட்காந்துட்டு வரோம். ஏன்னா தீட்டுன்னு தெரிஞ்சா தானே தீட்டு, அப்படி தானே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் யாராவது பிறந்தா அப்படின்னு சொன்னால் தீட்டு சொல்லாதவங்க சொல்லிட்டு போயிடுவாரோம் அப்படி. ஆனால் அந்த மாதிரி போயிட்டானே தீட்டு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா குழி தர்ப்பணம் பண்ணணும். ஆனால் யாராவது பிறந்த தீட்டு அப்படின்னு சொல்லுங்க, அது தெரிஞ்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு எங்க போயிடு வரான்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சொல்லுவா, எங்க பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்தை காட்டி இந்த கிராமத்துக்கு தான் ஏழ்வார், எங்களா ஆழ்வான் காலக்ஷேமம் சாதிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் அந்த ஊர்ல இருந்தா ஒரே தீட்டு சொல்லிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்து ஸ்ரீவாசன் சாதிப்பார்னு ஒரு ஒரு ஊரை சொல்றா, ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட பேர் மறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி அப்படி எங்களாழ்வான் என்னன்னா ஸ்ரீவாசியத்தை சாதிக்கிறதுனா காலக்ஷேமம் சொல்றது தான் அவருக்கு ஆனந்தம், அதுதான் தேக யாத்திரை. எப்படி பாஷ சுவாமி தேசியம் சாதிக்கும் போது அந்த சாதிக்கிறார் ஸ்ரீவா யதி பிரவர பாரதி ரதபரேன நீதம் வயகான்னு ஸ்ரீவாசியத்தை சொல்றது தான் எனக்கு இளமையிலேயே அனுபவமா இருந்தது. என்னுடைய இளமை அனுபவம்ன்றது எப்படி கழிஞ்சதுன்னா அந்த ஸ்ரீவாசியத்தை சேவிச்சு சேவிச்சு அதை சொல்றதும் வாசிக்கிறதும் இப்படியே தான் எனக்கு எல்லாருக்கும் யௌவனம்ன்றது எத்தனையோ சுவாரஸ்யமா போறது. அது யதீஸ்வர சரஸ்வதி ரசபரேண நீதமயா பிரபுல்ல பலிதம் சிலகான்னு என்னுடையதான தலை வெளுத்து போனது எப்படி தெரியுமா, அந்த ஸ்ரீவாசியத்தை ரசத்தை அனுபவிச்சு 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 அதனாலேயே எனக்கு வயசாகி தலையெல்லாம் பூ மாதிரி வெள்ளம் மல்லிப்பூ மாதிரி வெளுத்து போச்சு எனக்குன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அப்படி அவள்லாம் பாஷ்யத்தை வாசிக்கிறதுலையும் பிரவர்த்திக்கிறதுலையும் பாஷ்யக்காரருடைய கட்டளைய சிரமேற்கொண்டு நடத்தின் வந்தவாள்ல பிள்ளானுக்கு பிறகு எங்களாழ்வான்னு சொல்லுவா. அந்த எங்களாழ்வானுக்கு விஷ்ணு சித்திர என்பதான திருநாமம் அது. அந்த மேற்கொண்டு விஷ்ணு சித்திரத்திலே அன்வைச்ச நடாதுரம்மாள் அவரிடத்திலே ஆசிரியிச்சு அப்புள்ளார் என்பதான இவாளுடைய பிரபாவங்கள் எல்லாம் அடுத்த வாரம் சேவிச்சுக்குப்போம். கவிதார் கிசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.
அடி அடியன் தாசன் சுவாமி பாக்யம்
ஸ்ரீராம் முடிஞ்சிருப்பேன். ஓகே
அடியன் தாசன் பாக்யம்.